ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கின்ற வகுப்பு பஞ்சதசி. இப்போ இந்த பஞ்சதசி அப்படிங்கிற நூல் வந்து சமஸ்கிருத நூல். இதை எழுதியவர் வந்து வித்யாரண்யர் அப்படின்னு ஒரு பெரிய மகான். அவர் வந்து 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவர் வந்து நம்முடைய கர்நாடகாவில் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் ஒரு பெரும் புலவராக இருந்திருக்கார். அதை தவிர மந்திரியாகவும் அங்கே அவருக்கு அந்த அரசருக்கு கீழே ஒர்க் பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு உயரிய ஞானி. அவர் எழுதின நூல் தான் இந்த பஞ்சதசி. இப்போ அத்வைத வேதாந்தத்தில் மிக உயரிய ஞானத்தை தெளிவாக ரொம்ப முறையாக ஒரு 15 அத்தியாயங்களில் இந்த பஞ்சதசி பேசப்போகுது. ஏன் இது வந்து பஞ்சதசி அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சமஸ்கிருத மொழியில் வந்து பஞ்சா தசா அப்படின்னு 2 வார்த்தை இருக்குது. பஞ்சம்னா 5, பஞ்சா அப்படின்னு போ நம்ம பஞ்சாங்கம்லாம் சொல்கிறோம் இல்லையா. பஞ்சாங்கம் அப்படின்னா 5 விஷயங்களை உள்ளடக்கியது அப்படிங்கிற அடிப்படையில் சொல்கிறது. அப்போ பஞ்சா அப்படின்னா 5, தசான்னா 10. அப்போ பஞ்சதசி அப்படின்னா 15 அத்தியாயங்கள் கொண்ட நூல் தான் இந்த பஞ்சதசி. இப்போ நாம் வந்து தமிழில் கொஞ்சம் அப்படி இப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது பஞ்சா பஞ்சா அப்படின்லாம் மாற்றி மாற்றி தான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நமக்கு ஒரே எழுத்து தான் இருக்குது. இப்போ தமிழ் உச்சரிப்புக்கும் மற்ற மாநிலங்களில் இருக்கிறவங்க உச்சரிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ நாம் சமஸ்கிருதம் படிக்கிறதுக்கும் மற்றவங்க சமஸ்கிருதம் படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ அவங்கெல்லாம் வந்து எப்பயுமே 4 எழுத்துக்கள் படிச்சிருவாங்க ஸ்கூலில் படிக்கும்போதே. இப்போ நாம் வந்து ஒரே எழுத்து தானே கா படிப்போம். அப்போ நாம் இப்போ 4 கா படிக்கும்போது அந்த உச்சரிப்பில் நம்ம கொஞ்சம் தகராறு வரத்தான் செய்யும். அப்போ 2வது, நாம் அதை எடுத்து படிக்கும்போதும் நமக்கு சில தடுமாற்றங்கள் வரத்தான் செய்யும். இதெல்லாம் வந்து நம்ம தமிழர்களுக்கு கொஞ்சம் இப்படி இருக்குது அந்த ப்ராப்ளம். அதுவே தெலுங்கு கன்னடா மலையாளம் இந்த மாதிரி மற்ற மொழிகள் படித்தவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா அவங்க ஆரம்பத்துலேயே அந்த எழுத்துக்களை சரியாக படிச்சிருவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஹிந்தி படித்தாலும் சமஸ்கிருதம் படித்தாலும் அந்த லெட்டர்ஸ் உச்சரிக்கிறதுல ப்ராப்ளம் இருக்குது. அதுங்கிறத நம்ம நடைமுறையில் பார்க்குறோம். அதனால் இப்போது இந்த பஞ்சதசி பஞ்சதசி அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து கொஞ்சம் மாறும். பட் அதனால் நீங்கள் ஒன்றும் குழப்பம் அடைய வேண்டியது இல்லை. ஏன்னா தமிழ் மொழிக்கும் சமஸ்கிருத மொழிக்கும் இந்த மாதிரி சில வேறுபாடுகளை நம்ம நடைமுறையில் பார்க்கத்தான் செய்கிறோம். அப்போ இங்கே இந்த பஞ்சதசி நூலினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கடினமான அத்வைத வேதாந்த கருத்துக்களை வந்து ரொம்ப எளிமையாக இவர் வந்து வித்யாரண்யர் நமக்கு புரிய வைக்க முயற்சி செய்கிறார். அப்புறம் நம்முடைய சாதாரணமாக மனிதன் இடத்துல இருக்கக்கூடிய மனசு புத்தி, அப்புறம் இந்த உலகத்தில் நாம் உண்டாக்கி கொண்ட அனுபவங்கள் எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சி ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்கறது எப்படிங்கிறத கூர்மையாக இங்கே நமக்கு அறிவுறுத்துறார் வித்யாரண்யருடைய ஞானத்தினால. ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய ஞானியாக இருக்கிறதுனால அவருடைய நூல்களில் அதை நம்ம பார்க்க முடியுது. 2வது, இப்போது இவருடைய பஞ்சதசி நூலில் வந்து தத்துவம் மட்டும் கிடையாது, நமக்குள்ளே வந்து அனுபவங்களை நிகழ்வதற்கான சில மாற்றங்களையும் எளிமையாக நம்ம புரிஞ்சிக்க முடியும். இப்போது சாதாரணமாக அத்வைத நூல்களை படிக்கிறவங்க வந்து வெறும் தத்துவங்கள் தான் இருக்கும்னு நினச்சிருவாங்க. ஏன்னா நம்ம பெரும்பாலும் அத்வைத வேதாந்த நூல்களெல்லாம் என்னங்க வெறும் தத்துவத்தையே போட்டு அறுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. பட் இங்கே அப்படி இல்லை. இவர் வந்து தத்துவங்களோட நம்முடைய அனுபவங்களையும் அருமையாக வழிகாட்டி கொடுப்பார். ஒரு சாதாரண எளியவனுக்கும் புரிகிற மாதிரி வந்து ரொம்ப ஆழமான நடையில் சமஸ்கிருத மொழியில் எழுதியிருக்கிறார். அப்படி பார்க்கும்போது இந்த பஞ்சதசி வந்து ஒரு படிக்க வேண்டிய நூல் என்று சொல்வதை விட ஆழ்ந்து தியானிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்று தான் சொல்லணும். ஏன்னா பஞ்சதசி நூலை பொறுத்த வரைக்கும் ஏதோ படிக்கிற நூல்னு நினச்சிக்காதீங்க, தியானிக்கக்கூடிய நூல் என்று சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நூல் இது. இப்போ இந்த பஞ்சதசியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜீவன் பிரம்மன் அப்படிங்கிற ரெண்டையும் ஒன்றே என்று சொல்கிறது தான். இதுதான் அத்வைதத்தினுடைய முடிந்த முடிவுன்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ துவைதம் அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் அப்படிங்கிற இந்த பாகுபாடுகளில், இப்போது துவைதம் விசிஷ்டாத்வைதமெல்லாம் என்ன சொல்லணும்னா, ஜீவன் வேறு பரமன் வேறு அப்படின்னு தான் பேசும். அப்படி பேசும்போது நம்மளை ஜீவாத்மாங்கோ பரமனை வந்து பரமாத்மா அப்படிங்கோ. ஆனால் இங்கே வந்து அத்வைதம் பொறுத்த வரைக்கும் ஜீவனும் பிரம்மமும் ஒன்றே அப்படிங்கிறத தெளிவாக புரிய வச்சிடும். இப்போ அப்படி தான் இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. இங்கே வந்து ஜீவன் பிரம்மம் அப்படிங்கிறத வந்து ஒன்று என்று உரக்க சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த பஞ்சதசி நூலினுடைய நோக்கமாக பார்க்குறோம். அப்போ இங்கே இந்த அத்வைத உண்மையை புத்தியாலும் அனுபவத்தாலும் நம்மை தெளிவுபடுத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த பஞ்சதசி நூல் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். மேலும் இந்த நூல் வழியாக நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, அப்புறம் இதில் பந்தம் என்றால் என்ன, மோட்சம் என்றால் என்ன, அப்புறம் இந்த அறியாமை எங்கிருக்கு, இப்போ ஞானம்ங்கிறது எப்படி நம்ம இடத்துல உதயமாகுது அப்படின்னு பல நுட்பமான கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப தர்க்க ரீதியாகவும் அனுபவபூர்வமான விளக்கமும் இந்த நூலில் நம்ம பார்க்க முடியும். அதுதான் இந்த பஞ்சதசியினுடைய ஒரு பெருமை என்று சொல்ல முடியும். இது ஒரு பெரிய நூல். இப்போ நான் இந்த நூலை வந்து இன்னைக்கு தொட்டிருக்கேன் அப்படின்னா இதில் வந்து ஒரு 15 அத்தியாயங்களை நாம் முடிக்கணும் இல்லையா. அநேகமாக ஒரு 3-4 மாதம் தாண்டும். கண்டினியூஸாக எடுத்தாலே நம்ம இடையில விட்டு விட்டு எடுக்கும்போது ஒரு 6 மாதமே கூட ஆக வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய டாபிக் இது. ரெண்டாவது, நான் இதை எடுக்கும்போது அந்த செயலில் எடுத்து நான் விளக்கம் கொடுக்கும்போது அந்த நேரத்தில் எப்படி எனக்கு உள்ளேருந்து வரதோ அப்படி தான் நான் கிளாஸஸ் பெரும்பாலும் எடுப்பேன். அதாவது ஒரு நோட்ஸ் மாதிரி நான் வச்சுக்கிட்டா கூட அந்த செயல்களுக்கெல்லாம் வந்து நான் நோட்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டாலும் அந்த பேசும்போது என்னுடைய உள்ளேருந்து ஒரு ஃப்ளோவில் வர்றது பார்த்திங்களா, அப்படி தான் நான் பேசுவேன். அப்படி பேசும்போது உங்களுக்கு அந்த டைமிங் வந்து மாறும். நான் எதிர்பார்க்குற மாதிரிலாம் முடிக்க முடியாது, அது எப்படி வேணால் போகலாம். ஆனால் இதோடு அப்படியே நம்ம பயணிக்க வேண்டியதுதான். இந்த நூல் வந்து இந்த பராபரம் குரூப்பில் இந்த பாடம் ஒரு 6 மாதத்துக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் ஆயிக்குங்க. இது வந்து ஒரு 6 மாதத்துக்கு இந்த பாடம் ஓடும். இப்போ இதில் இடையில நம்ம வேறு வேறு பாடங்களை வேறு வேறு டைமில் பார்க்கலாம். அட் ப்ரெசண்ட் வந்து நம்ம இப்போ இந்த நூல் எடுத்துருக்குறோம். இது ஒரு பெரிய டாபிக். ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண நூல் கிடையாது. இதனுடைய சிறப்புகள் வந்து ரொம்ப ஏராளம். ஏன்னா பெரும்பாலான உபநிஷ தத்துவங்கள் எல்லாம் எடுத்து ஆதிசங்கரருடைய அத்வைதத்தை அப்படியே ஆழமாக கரைச்சி குடித்து அதை வந்து ரொம்ப அருமையாக இந்த நூல் வந்து வெளிப்படுத்தும். இது வந்து ஒரு ஆரம்ப கால சாதகன் இருக்கான் இல்லையா, இந்த வேதாந்தத்தை பற்றி ஒன்றுமே தெரியல, கடவுள் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, நான் யார் அப்படிங்கிற கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஆரம்ப சாதகனுடைய மனநிலையை கருத்தில் கொண்டு எழுதப்பட்ட நூல். அதனால் அத்வைத வேதாந்தத்தில் பஞ்சதசி படிக்காமல் நிறைவு உண்டாகாது என்று அத்வைத ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா பெரும்பாலும் அத்வைத ஆச்சாரியர்கள் எல்லாமே பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் அத்வைதில் பஞ்சதசி படிச்சிட்டிங்களான்னு கேட்பாங்க. அந்த பஞ்சதசி படிக்கலை அப்படின்னா அது முழுமையாகாது, அத்வைத வேதாந்தம் முழுமையாகாது அப்படிங்கிற அளவுக்கு இந்த நூலினுடைய சிறப்பை நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, இந்த பஞ்சதசி வந்து ஒரு 15 அத்தியாயங்களை கொண்டது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் வந்து பிரகரண கிரந்தமாக இதெல்லாம் இருக்கிறதுனால இதில் ஒரு 15 அத்தியாயங்களில் மொத்தம் வந்து 1570 ஸ்லோகங்கள் இருக்குங்க. 15 அத்தியாயத்துலேயும் சேரும்போது 1570 ஸ்லோகங்கள். ஒரு பெரிய சப்ஜெக்ட் இது. நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வேகமாகவும் போக போகிறோம், இடத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ஆழமாகவும் போக போகிறோம். அதனால் இப்போ இன்றைக்கு இந்த நூலை வந்து நான் தொட்டிருக்கேன். அதான் நான் சொல்லிட்டேன், முடிக்கிறதுக்கு இந்த வருஷத்தில் ஜூன் மாதம் கூட ஆகலாம், அந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கும். அப்போ இங்கே வந்து இந்த 15 அத்தியாயங்களில் 3 காண்டங்களாக பிரிக்கிறோம். இங்கே இந்த 3 காண்டங்கள் அப்படின்னா ஒரு 5-5 சாப்டரை வந்து 3 பார்ட்டாக பிரிக்கிறோம். முதல்ல வந்து ஒரு 5 அத்தியாயங்கள் எடுத்துக்கிறோம். அதுக்கு வந்து விவேக காண்டம் என்று பெயர். விவேகத்தை பற்றி பேசும். முதல்ல விவேகம், அப்புறம் ரெண்டாவது தீப காண்டம், அப்புறம் 3வது வந்து ஆனந்த காண்டம். இப்படி தான் 3 காண்டங்களாக பிரிக்கிறோம். அதாவது 3 விதமான பார்ட் அப்படின்னு சொல்லலாம். 15 அத்தியாயங்களை 5-5-5 என்று 3 தலைப்பில் பேசப்போகுது இந்த பஞ்சதசி நூல். இப்போ இதில் வந்து முதல்ல ஒரு 5 அத்தியாயங்கள் இருக்கு இல்லையா, விவேக காண்டம் இருக்கு இல்லையா, விவேக காண்டம். அது என்ன பேசப்போகுதுன்னா, இந்த வேதாந்தத்தினுடைய அடிப்படை தெளிவு, அதாவது வேதாந்தம்னா என்ன, ஏன் வேதாந்தம் படிக்கணும், அதில் வந்து தத்துவம் எதற்காக, இப்போ இங்கே பிரம்மம், இந்த ஜீவன், ஜகத் அப்படிங்கிற பற்றிய விளக்கங்கள், அப்புறம் பஞ்சபூதங்கள், அப்புறம் அவித்யை, அப்புறம் சாட்சி தத்துவம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே சாஸ்திரம் இந்த முதல் 5 அத்தியாயத்தில் நமக்கு புரிய வைக்கும். இந்த பஞ்சதசி நூலில் 15 அத்தியாயங்களில் முதல் 5 அத்தியாயங்கள் வந்து விவேக காண்டம். இது நம்ம தமிழில் காண்டம் என்று அழைக்கிறோம். இதில் வந்து இந்த பகுதியில் முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, தத்துவ விவேகம், ஜீவன் பிரம்மம் ஜகத் என்ற மூன்றுக்கான விளக்கம், பஞ்சபூதங்கள், அறியாமை, சாட்சி தத்துவம் என்ற பல விஷயங்களை இந்த ஐந்து அத்தியாயங்கள் பேசப்போகுது. அப்புறம் அதில் நான் உடல் அல்ல, மனம் அல்ல, நான் சுத்த சைத்தன்யம், நான் சாட்சி என்ற அறிவு வந்து இந்த முதல் ஐந்து அத்தியாயத்தில் வேரூன்ற தொடங்கும். இதுதான் இந்த பஞ்சதசி நூலினுடைய முதல் ஐந்து அத்தியாயங்களுடைய விஷயம். அடுத்தது ரெண்டாவது வந்து ஆறாவது அத்தியாயத்திலிருந்து பத்தாவது அத்தியாயம் வரைக்கும் ஒரு ஐந்து அத்தியாயங்கள் எடுத்துக்கும். அதுக்கு வந்து தீபகாண்டம் என்று பெயர். இப்போ தீபகாண்டம்னா என்னன்னா, ஆத்மா அப்படிங்கிற ஒரு தூய அறிவு வந்து பிரகாசிக்குது இல்லையா, ஒரு ஒளியை கொடுக்குது. அப்போ அந்த ஒளியினால இங்கே ஒரு வெளிச்சம் பிறக்குது இல்லையா, அதுதான் அறிவு ஒளி பிரகாசம் என்பதாக நம்ம பார்க்குறோம். அதாவது இப்போ விவேகம் அப்படின்னா நமக்கு வந்து அறிவு அப்படின்னு புரிஞ்சாலும் அந்த அறிவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அது எப்படி இங்கே விளக்கம் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அறிவு தான் நம்ம எப்படி சொல்கிறோம், அறிவு பிரகாசம் ஒளி அப்படின்னு நம்ம புரிய வைக்கணும் இல்லையா. அந்த மாதிரி புரிய வைக்கும்போது ஒளி வடிவில் அதை பார்க்கும்போது அந்த அறிவு ஒளியை கொடுக்கின்ற ஒரு தீபம் போல இந்த பஞ்சதேச நூல்னா அடுத்த ஒரு ஐந்து அத்தியாயங்கள் இருக்கும். அங்கே வந்து என்ன சொல்லி கொடுக்கும் அப்படின்னா, இந்த சைத்தன்யம் என்று சொல்லக்கூடிய இருப்பு, ஆத்மா, பிரம்மம் அப்படின்னு பல பேர்களை நம்ம அழைக்கணும் இல்லையா, அது வந்து எப்படி பிரதிபலிக்குது, அதை பற்றிய ஒரு ஞானம் வந்து எப்படி உதயமாகுது, இதில் வந்து மாயைனா என்ன, அவித்யைனா என்ன, அப்புறம் ஞானினா யாரு, அஜ்ஞானினா யாரு அப்படிங்கிற பல விஷயங்களும், அப்புறம் ஜீவ ஈஸ்வர வேறுபாடுகளும் அடுத்த ஐந்து அத்தியாயத்தில் ரொம்ப ஆழமாக விளக்கப்படும். அப்புறம் இந்த ஆத்மா அப்படிங்கிற அந்த தூய அறிவு வந்து எந்த இடத்துல மறையுது, எந்த இடத்துல பிரகாசிக்குது அப்படிங்கிறதையும் இந்த நூலில் இந்த அடுத்த ஐந்து அத்தியாயங்கள் ரொம்ப ஆழமாக பேசும். அடுத்து மூன்றாவது ஐந்து அத்தியாயங்கள் இருக்கு. இந்த அத்தியாயத்தில் வந்து ஆத்மாவினுடைய அனுபவ நிலை, அதாவது நம்ம இந்த பஞ்சதசி நூலை படித்த உடனே நமக்கு அடைய வேண்டிய இலக்கு என்ன, நான் யார் அப்படிங்கிற நம்முடைய உண்மைத்தன்மையை, நம்முடைய உணர்வை நம்ம அங்கே அனுபவமாக்குறது தான் இந்த நூலை நம்ம படிக்கிறதுனால நமக்கு வருகின்ற ஞானம் இல்லையா. அப்போ இங்கே ஞானத்தினுடைய பலன் கூறப்படுகிறது. அப்போ இந்த பலன் என்ன அப்படின்னா, அந்த ஆனந்த இயல்பு, எப்பவும் அந்த சதா அந்த ஆனந்தத்திலையும் நம்ம இருக்கிறோம் இல்லையா, அந்த நிலைப்பாடை ஒரு அனுபவமாக நம்ம இங்கே உணர்வதற்கான ஞானத்தினுடைய பலனாக நம்ம இங்கே பார்க்குறோம். அப்புறம் இதில் வந்து அந்த விக்ஷேபம், அப்புறம் ஜீவன் முக்தி, விதேக முக்தி, பிரம்மானுபவ நிலை போன்றவைகளெல்லாம் இறுதியாக வருகின்ற ஐந்து அத்தியாயங்களில் விளக்கப்படும். அந்த அத்தியாயங்கள் வந்து 11-15 வரைக்கும் நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் அடையப்பட்ட ஞானம் என்பது ஒருவருடைய புத்தியில் மட்டும் இல்லை, அது அவர்களுடைய வாழ்வில் அனுபவமாக வெளிப்படுகின்ற நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் இதே பஞ்சதசி நூலில் இறுதியாக இருக்கின்ற ஐந்து அத்தியாயங்களில் பார்க்க போகிறோம். அப்போ இந்த மாதிரி இந்த மூன்று காண்டங்கள்லையும் 15 அத்தியாயங்களிலும் இந்த நூல் வந்து முழுக்க முழுக்க சமஸ்கிருத மொழியில் இருக்கிறதுனால இப்போ இதனுடைய ஸ்லோகங்கள் எல்லாமே சமஸ்கிருத ஸ்லோக வடிவில் தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த நூலை ஆரம்பிக்கும் போது அந்த சமஸ்கிருத ஸ்லோகங்களையும் படிப்போம், அந்த சமஸ்கிருத ஸ்லோகங்களுடைய கருத்துரைகளையும் எடுத்து படிப்போம், அதனுடைய பொருள் விளக்கமும் உங்களுக்கு இதில் நான் கொடுப்பேன். அப்படி தான் நம்ம இந்த நூலை வந்து பொறுமையாக தான் படிக்க போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம இந்த பராபரம் குழுவில் வந்து நம்ம அத்வைதத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அத்வைத வேதாந்தம் வந்து ரொம்ப ஆழமான விஷயம். இப்போ நம்ம ஏற்கனவே அத்வைத வேதாந்த வகுப்பை நிறைவு செய்திருக்கிறோம். அதில் நிறைய அடிப்படை விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு பார்த்துட்டோம். அந்த அடிப்படை விஷயங்களை பார்த்தது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆழமான விஷயங்களையும் நம்ம அதில் டீப்பாக பார்த்துருக்கோம். ஏன்னா அத்வைத வேதாந்தத்தில் ரொம்ப பேசிக்கான எசன்ஸையும் கொடுத்துட்டு அப்புறம் அதனுடைய முடிந்த முடிவு என்ன, அத்வைதம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு முடிந்த முடிவை நம்ம பார்க்கும்போது இங்கே பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா அப்படிங்கிற மகா வாக்கிய உபதேசம் நமக்கு புரியுது இல்லையா. அப்போ இங்கே இறைவன் மட்டும்தான் உண்மையில் இருக்கிறார், இந்த உலகம் என்பது தோற்றம் மாத்திரமே அப்படி நமக்கு புரிஞ்சுக்கும். இதுதான் அத்வைத வேதாந்தத்தினுடைய முடிந்த முடிவாக பார்க்குறோம். அப்போ அப்படி பார்க்கும்போது அந்த இறைவன் மாத்திரமே இருக்கிறான், அப்போ இந்த உலகமானது தோற்றம் மாத்திரமே அப்படிங்கிறத யார் தெரிந்து கொள்ள முடியும் என்று நம்ம பார்க்கும்போது படைப்பில் வந்து மனிதன் தான் தெரிந்து கொள்ள முடியும், வேறு எந்த ஜீவராசிகளும் இதை தெரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா படைப்பில் வந்து எவ்வளவு பெரிய படைப்பில் படைக்கப்பட்டிருந்தாலும் மனிதன் மட்டும்தான் இதை தெரிந்து கொள்ள முடியும் என்று எல்லா சாஸ்திரங்களும் சொல்லும். இப்போ இந்த பிரபஞ்ச படைப்பை நீங்கள் எடுத்துக்கங்களேன், சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, பூமிங்கிற பந்து இருக்கு, இன்னும் வேறு சில கோள்கள் இருக்கின்றன. அப்போ நம்ம இதையெல்லாம் எப்படி பார்க்குறோம், தேவர்கள் என்று பார்க்கணும் இல்லையா, சூரிய தேவன் அப்படிம்போம், சந்திர தேவன் அப்படிம்போம், அப்புறம் செவ்வாயை வந்து செவ்வாய் கிரகம் அப்படின்றோம். அப்போ செவ்வாய் தேவன் என்று நவகிரக தேவர்களாக கூட நம்ம வந்து நம்முடைய தர்மத்தில் சனாதன தர்மத்தில் வழிபடுறோம். ஆனால் இப்படி நீங்கள் எப்படிப்பட்ட தேவாதி தேவனாக பிறந்தாலும் நீங்கள் வந்து உங்களை யாருன்னு தெரிஞ்சுக்க முடியாதுங்க. ஏன்னா அந்த தன்மையில் தன்னை யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார் என்று தெரிந்து கொள்ள முடியாது. கொடுக்கப்பட்ட பணியை மாத்திரம் அங்கே செய்யலாம். ஆனால் இங்கே மனித பிறவியில் மட்டும்தான் நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார் என்பதை விசாரித்து அறிய முடியும். அப்போ எப்படி இந்த சிறப்பு மனிதனிடத்தில் இருக்குது அப்படின்னா, அந்த விசாரிக்கக்கூடிய விவேகம் வந்து படைப்பில் மனிதனிடத்தில் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. வேறு எந்த ஜீவராசிகளுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. இப்போ நீங்கள் வந்து பயங்கரமான தவம் பண்ணி அப்படியே நான் வந்து உயர் பரிமாண நிலைக்கு போகணுங்க அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டு அப்படியே நீங்கள் ஒரு சந்திரனாவோ இந்திரனாவோ கூட நீங்கள் பிறந்துட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், உங்கள் தவ வலிமையினால். நம்முடைய சனாதன தர்மம் எப்படி சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னா, அதிகமான தவ வலிமை கூடும்போது நீங்கள் ஒரு உயர் பரிமாண நிலைக்கு போக முடியும் உடல் அளவில். ஏன்னா உடல் வந்து நம்ம இந்த படைப்பை எப்படி பார்க்குறோம், புழுவா பூச்சியா பல் மிருகமா பறவையா பாம்பா மனிதனா தேவரா அப்படின்னு மாணிக்க வாசகருடைய பாடலே நீங்கள் எடுத்துக்கலாம். வேற பாடல் கூட நமக்கு தேவையில்லை. மாணிக்க வாசகருடைய பாடலில் புல்லாய் புழுவாய் பல் மிருகமாய் பறவையாய் பாம்பாய் அப்படின்னு பாடிக்கிட்டே வருவார். மனிதராய்ன்னு சொல்லி தேவராயின்பாரு. அப்போ தேவனாய் அப்படின்னா அந்த தெய்வம் அப்படிங்கிறது என்ன, இங்கே சூரியன் சந்திரன் மற்ற கிரகங்கள் எல்லாம் தேவர்கள் தான். ஆனால் நீங்கள் அந்த தெய்வீக நிலையை அடைந்தாலும் கூட நீங்கள் உங்களை யார் என்று தெரிந்து கொள்ள முடியாது. அப்போ இங்கே யார் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மனிதன் மட்டும்தான் இந்த அரிதான பிறவியில் வந்து இப்படிப்பட்ட ஒரு உயரிய விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு உயரிய உபதேசத்தை மனிதனுக்கு மட்டும்தான் கொடுக்கவும் முடியும். வேற நீங்கள் உயர் பரிமாண தெய்வீக நிலையை அடைந்த தேவனாகவே பிறந்தாலும் கூட, ஒரு சூரியனாகவே நீங்கள் இருந்தாலும் கூட, இந்த உபதேசம் உங்களிடத்துல செல்லுபடியாகாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும். ஏன்னா நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் அதை தான் சொல்கிறாங்க, எப்படிப்பட்ட உயரிய நிலைக்கு போனாலும் மனித பிறவியில் மட்டும்தான் இதை புரிந்து கொள்ள முடியும். அப்போது அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்போ ஒரு மனிதன் வந்து இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம். அப்படி கிடைச்ச வாய்ப்பில் தன்னை தெரிந்து கொள்ள ஒரு முயற்சி எடுக்காவிட்டால் அந்த பிறவி அவனுக்கு வீணாக போய்விடுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு அரிதான மனித பிறவியில் நம்ம வந்திருக்கிறோம். இதை பற்றிய நிறைய உபதேசங்களை நம்முடைய பண்டைய ரிஷிகள் ரொம்ப ஆழமாக நம்முடைய உபநிஷதங்களில் சாஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நூல் பஞ்சதசி எழுதிய நூலாசிரியர் வந்து வித்யாரண்ய சுவாமிகள் வந்து மிகப்பெரிய சமஸ்கிருத பண்டிதர். அவர் வந்து பகவான் ஸ்ரீ ஆதிசங்கரருடைய வழியில் ஆச்சாரியர்களுடைய வழியில் வரார். சுரேஸ்வர ஆச்சாரியார் பத்மபாதர் போன்ற மகான்களுடைய ஆழமான கருத்துக்களை உள்வாங்கி உபநிஷதங்களையும் உள்ளடக்கிய மிகப்பெரிய ஒரு நூலாக நாம் இங்கே பார்க்குறோம். அப்படி தான் வடிவமைத்து கொடுத்துருக்காரு இங்கே வித்யாரண்யர் வந்து கொடுத்துருக்கிற நூல் வந்து நம்முடைய அத்வைத வேதாந்தத்தினுடைய அத்தனை விஷயங்களையும் உள்ளடக்கிய நூல் என்பதாக நம்ம பார்க்குறோம். அப்போ அத்தகைய ஒரு அரிதான இந்த நூலை கற்பது அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம பல ஜென்மங்களில் செஞ்ச புண்ணிய பலன்றதை தான் முடியுங்க. இல்லைன்னா இதெல்லாம் கற்றுக்கொள்ள முடியாது. இது மாதிரி மனித பிறவியில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரேராக இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். இது சட்டன்ட்டு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. கிடைச்சாலும் அதை வந்து கண்டினியூ பண்ண முடியாது, தடைகள் வந்துடும். அதுதான் நம்ம சாஸ்திரங்கள் வந்து சொல்லும், அத்தியாத்மம் அதிபௌதிகம் அதி தெய்வீகம் அப்படிங்கிற மூன்று தடைகள், அத்தியாத்மிகம் அதிபௌதிகம் அதி தெய்வீகம். அதாவது தனக்குத்தானே தடை, மற்றவர்களால் வருகின்ற தடை, இயற்கையினால் வருகின்ற தடை. இப்படி ஏதேனும் ஒரு தடை வந்து நம்மளுக்கு இந்த விஷயங்களை முடிக்க முடியாமல் பண்ணிடும். அப்போ இந்த தடைகளை நம்ம தகர்த்தெறிந்து நம்ம இதில் பயணம் பண்ணணும். ஏன்னா நமக்கு நாமே தடை அப்படிங்கிறது எப்படின்னா, நமக்கு உடல் ரீதியாக பிரச்சனை வரலாம், மன ரீதியாக பிரச்சனை வரலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், உடம்பு சரியில்லைங்க இன்றைக்கி வகுப்புக்கு வரலைங்க, இன்றைக்கி கொஞ்சம் மைண்டு சரியில்லைங்க இன்றைக்கி வகுப்பு வரலைங்க அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நம்ம வகுப்புக்கு வராமல் கட் பண்ணிவிடுவோம். அப்புறம் நாம் வகுப்புக்கு வரும்போது வேறு யாராவது நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இன்றைக்கி அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது, நீங்கள் அங்கே போகாமல் இப்போ உட்காந்து இந்த கிளாஸை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளோ வேலை இருக்குது, இந்த இதுதான் முக்கியமாக இப்போ உங்களுக்கு, இது அப்புறம் கூட ரெக்கார்டிங்கில் கேட்டுக்கலாம், இப்போ போய் இருக்கிற வேலையை பாருங்க அப்படின்ட்டு மற்றவங்க நம்மளை டைவெர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இயற்கை என்ன பண்ணும், இப்போ தான் டெக்னாலஜி இருக்கேன், வைஃபை கட் ஆகிடும் இல்லைனா பவர் கட் ஆகிடும், இது மாதிரி நேச்சருடைய டிஸ்டர்பன்ஸ் நமக்கு வந்து இந்த பாடங்கள் உள்ளே போகாமல் தடைகள் வரும். அன்றைக்கு வந்து குருகுல கல்வியாக இருந்ததுனால நேரில் போகும்போது மழை வரும், அப்புறம் வகுப்பு நடக்க முடியாமல் அங்கே இடி மின்னல் போன்ற தொந்தரவுகள் வரும், அப்போ கிளாஸ் வந்து கட் பண்ணுவாங்க. அதாவது இயற்கை தடை ஏற்பட்டால் உங்களுக்கு கிளாஸ் நடத்த முடியாது. இப்போ இன்றைக்கு நமக்கு இயற்கை தடை அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாம், குருகுல கல்வியெல்லாம் இப்போ நம்ம இல்லை, ஏன்னா நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க நான் எங்கேயோ இருக்கிறேன், ஆனால் நம்ம ஆன்லைனில் குருகுல கல்வி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த நிலையில் இப்போது உங்களுக்கு இயற்கையினால் வருகின்ற தடை அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ இன்றைக்கு டெக்னாலஜி ஃபெயிலியர் தான். எங்கேயாவது வைஃபை கட் ஆகிடும், எல்லாம் சிக்னல் கிடைக்காது, பரிபூரமாக வர முடியலன்னு சொன்னாங்க, அவங்க சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகாமல் இருக்கும், இந்த மாதிரி ஏதேனும் ஒரு ப்ராப்ளம் வந்து பாடத்திட்டத்துக்குள்ளே பயணிக்க முடியாமல் தடைகள் வரும். அப்போ இந்த தடைகள் எல்லாம் நம்ம தகர்த்து இதில் பயணம் பண்ணுறதுங்கிறது அந்த பூர்வ கர்ம புண்ணிய பலன் இருக்கணும். அது ஏன் புண்ணிய பலனை சாஸ்திரம் பேசுது அப்படின்னா, நன்மையை நோக்கி போகிறவங்க வந்து சும்மா விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான், கெட்டதை நோக்கி போகிறவங்க தான் கோடி கோடியாக இருப்பாங்க. அப்படிதான் இந்த படைப்பே இருக்குது. இந்த படைப்பு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நெகட்டிவான விஷயங்கள் வந்து அதிகமாக ஈர்க்கப்படும், நல்ல விஷயங்கள் வந்து மக்கள் இடத்துல அவ்வளோ சீக்கிரம் விடுபடாது. அந்த மாதிரி தான் இயற்கையினுடைய நியதியே இருக்குது. அப்போ நாமளும் அப்படி தானே அதை நோக்கி தான் போவோம், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மைண்ட் வந்து அப்படி தான் டைவர்ஷன் கொடுக்கும். அப்போ அதனால் இதெல்லாம் நம்ம கவனித்து இந்த தடைகளை தகர்த்தெறிந்து நம்ம பயணம் பண்ணுறதுங்கிறது நமக்கு புண்ணிய கர்மா இருக்கணும், சேவை மனப்பான்மை இருக்கணும், பக்தி இருக்கணும், பணிவு இருக்கணும், இதெல்லாம் தேவைப்படுது. ஏன்னா சாதன சதுஷ்டயம் அப்படிங்கிற அடிப்படை நியதிக்குள்ளே நம்ம வந்து இந்த உலகத்தில் உபகாரமாக வாழும்போது தான் இதெல்லாம் காட்டி கொடுக்கும். அப்போ இங்கே வந்து இந்த ஆதிசங்கரனுடைய வழியில் சுரேஸ்வராச்சாரியார், பத்மபாதர் அப்புறம் இந்த மாதிரி மகான்கள் எல்லாம் கொடுத்த அந்த ஆழமான கருத்துக்களை இந்த நூல் எழுதிய நூலாசிரியர், பஞ்சதசியினுடைய நூலாசிரியர் வந்து வித்யாரண்யர் வந்து ஒருங்கிணைத்து இந்த நூலில் கொடுக்குறார். அப்படி இந்த ஆச்சாரியர் கொடுக்கும்போது இதை ஆழமாக நம்ம கேட்கறதுக்கு வந்து முதல்ல சிரவணம் என்ற சாஸ்திர சிரவணம் தேவை. சிரவணம் என்றால் கேட்டல். முதல்ல நம்ம காது கொடுத்து இந்த விஷயத்த என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத கவனித்து கேட்கணும். கேட்க கேட்க தான் அந்த சப்ஜெக்ட்லேருந்து நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும். சிரவணம் பண்ண பண்ணவே நம்ம வாழ்க்கையில் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். நம்ம எப்படி போயிட்டுருக்கோம், என்ன பண்ணிகிட்ருக்குறோம், எங்கே சிக்கிக்கிட்டு இருக்கிறோம், அப்போ எதுலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே ஒரு தெளிவு வரும். அந்த தெளிவு வருவதற்கான சப்ஜெக்ட் அதுக்குள்ளேயே இருக்கும். ஏன்னா நீங்கள் இதனுடைய கண்டினியூட்டிக்குள்ளே வர வரவே உங்களுக்கு இதில் தெளிவு கிடைக்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். அப்புறம் உங்களுடைய ஆழமான தேடுதல் இருக்குல்ல, நீங்கள் எப்படி இதை அடையணும், உங்களுடைய இலக்கை நீங்கள் கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணும்போது அந்த பாதையில் தடைகள் வராமல் நீங்கள் எப்படி அதை அடையணுங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நேச்சரே கிரியேட் பண்ணும். பொதுவாக நீங்கள் இந்த மாதிரி பாதையில் பயணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த குருமார்களும் அதுக்கு தகுந்த சாஸ்திரங்களும் அதுக்கு தகுந்த நூலாசிரியர்களும் தானாகவே வருவாங்க. இப்போ நாம் இந்த பாடத்தில் அப்படி தான் பார்க்குறோம். ஏன்னா இந்த பராபரம் குரூப்புக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனையோ குருமார்கள்கிட்ட போய் எவ்வளோ விஷயங்களை படிச்சுட்டு அப்டேட் ஆகிட்டு இங்கே வரீங்க. அப்போ அப்டேட் ஆகிட்டு இங்கே வரும்போது தான் உங்களுக்கு இன்னுமே இன்னும் தேவைப்படுது. இதை விட மேல்நிலை பரிமாணத்துக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே உருவாக்கப்படுது. அப்போ இதில் உங்களுக்கு கிளியர் பிக்சர் கிடைக்கும், சந்தேகமே இருக்காது. ஓ, இதை தான் சொல்ல வராங்க, இப்படி தான் நான் புரிஞ்சிருக்கணும், நான் இது வரைக்கும் இப்படி தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னு நிறைய தெளிவு உங்களிடத்துல உண்டாகும். அதுக்கு பேர் வந்து மனநம். அந்த தெளிவு கிடைச்சி அந்த மனநல நிலையில் நீங்கள் பயணிக்கும் பண்ணும்போது உங்களுடைய சொரூபம் உங்களுக்கு அனுபவமாகும், அது உங்களுடைய சுயம். அதுதான் நிதித்தியாசனம். அதாவது நான் அடைந்த அந்த இந்த ஞானத்தினுடைய பலன் என்னன்னா என்னுடைய சொரூபத்தை நான் அனுபவமாக்குறது தான். அப்போ என்னுடைய சொரூபத்தில் நான் எப்பொழுதும் சதா நிற்கின்ற அந்த அனுபவத்துக்கு பேர் வந்து நிதித்தியாசனம். அப்போ இந்த மாதிரி நம்ம இந்த மூன்று நிலைகளில் சிரவண மனன நிதித்தியாசனம் அப்படிங்கிறது உடனே கைகூடாது. எத்தனையோ பிறவி நம்ம எடுத்துக்கொண்ட அறிவு பரிமாணத்தினுடைய ஒரு உன்னதம் என்று இங்கே பார்க்கணும். ஏன்னா இது வந்து வேறு எந்த ஜீவராசிக்கும் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. சிரவண மனன நிதித்தியாசனம்ங்கிறது நீங்கள் வேறு எந்த ஜீவராசிக்கும் சொல்லி கொடுக்க முடியும், எந்த ஜீவராசி வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு ரிப்ளை கொடுக்கும், பெரும்பாலும் கொடுக்காதுல்ல. அப்போ மனிதன் ஒருத்தன்தான் இந்த கேள்விக்கு பதில் கொடுக்குறோம், அப்படி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி கொஞ்சம் புரிதலோடு இங்கே பயணம் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பாடத்திட்டங்களுக்குள்ளே வர்றவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருக்கணும், அப்படி தான் இங்கே சாஸ்திரமும் எதிர்பார்க்குது. ஏன்னா மனிதனாக இருந்தால் மட்டும் போதாது, மனிதர்களிலேயே புத்திசாலிகள் தேவைப்படுது அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்கும். ஏன்னா இங்கே ஆரம்ப சாதகன் வந்து கொஞ்சம் அறிவில் குறைவாக இருந்தாலும் அவன் மனிதனாக இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக அவனை உள்ளே கொண்டு வந்தாலும் அவனுடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தீவிரம்தான் அவனை வந்து உயர் பரிமாண விவேக நிலைக்கு உயர்த்தும். அவன் வந்து இதில் ஈடுபாடுகள் குறைவாக இருந்துக்கிட்டு ஏனோ தானோலாம் வந்து வகுப்புக்கு வந்துட்டு போயிருந்தா அதில் அவனை வெற்றி பெற முடியாது. ஏன்னா இது வந்து கதை கேட்குற விஷயம் இல்லை, இதெல்லாம் ரொம்ப ஆழமான தன்னை அறியக்கூடிய விஷயம். மற்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் கொட்டி கிடக்குது. ஆனால் தன்னை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் வந்து சாஸ்திரத்தில் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும், வேற யாருமே காட்டி கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் வேறு இந்த சயின்ஸ் சப்ஜெக்டில் வந்து இப்போ நீங்கள் சோலாரை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏகப்பட்ட சயின்டிஸ்ட் வந்து சோலாரை பற்றி எழுதியிருப்பான், நீங்கள் அதை போய் கூகுள்லேயே சர்ச் பண்ணி நிறைய படிக்கலாம். வேறு என்ன நீங்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கு வேறான விஷயங்கள் என்ன படிக்க விரும்பினாலும் நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா இன்றைக்கெல்லாம் ஏஐ டெக்னாலஜிலாம் வந்துருச்சு, ஏஐயே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும், எல்லாம் சொல்லி கொடுக்குறோம், அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி நவீன தொழில்நுட்பம் நம்ம கையில் இருக்குது. ஆனாலும் இது மாதிரி உயரிய பாடங்கள் இருக்கு இல்லையா, இதை மாதிரி தன்னை அறியக்கூடிய தத்துவங்களை கொண்ட பாடங்கள், இது வந்து குரு மூலமாக தான் படிக்க முடியும். சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு சாட் ஜிபிடிலையோ ஒரு ஏஐ டெக்னாலஜிலையோ போய் படிச்சிங்கன்னா அது ஏற்கனவே இருக்கக்கூடிய சப்ஜெக்டை எடுத்து வாந்தி பண்ணும். இப்போ ஏஐ எல்லாம் எப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் லோட் பண்ணியிருக்கிற விஷயத்தை தான் எடுத்து உங்களுக்கு கொடுக்கும், வேறு வேறு எழுத்தாளர்களுடைய விஷயத்தை எடுத்து இங்கே உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் அது சத்தியமாக உண்மையானா எப்படி சொல்ல முடியும், அது உண்மைன்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா அது ஆல்ரெடி ஸ்டோரேஜ் ப்ரோக்ராம் எடுத்து உங்களுக்கு வெளியே கொடுக்கும். அது சரியா தப்பா நமக்கு எப்படி தெரியும், நாம் அதை ரைட்டுன்னு நம்பிட்டா மாட்டிக்குவோம். இப்போ நிறைய பேர் அப்படி தானே போய் இந்த ஏஐ டெக்னாலஜிக்குள்ளே போய் சிக்கிக்கிறாங்க, ஏஐக்குள்ளே போயிட்டு அது ஏதோ சொல்கிறது தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நிறைய அதை டைப் பண்ணி பார்த்துட்டு அதுபடி வாழ்கிறாங்க. ஆனால் அப்படி அது சொல்கிறதெல்லாம் வாழ்க்கை ஆகிடாது. ஏன்னா இங்கே மனிதனுக்கும் மெஷினுக்கும் உள்ள வித்தியாசம் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன தான் ஒரு ரோபோட்டை கண்டுபிடிச்சி அதை சமையலே செய்ய வச்சு நீங்கள் கொடுக்க வச்சாலும் அது சமைச்சு கொடுக்கும், ஆனால் சாப்பிட்டிங்கன்னா சுவை இருக்காது. இப்போ நீங்கள் டெக்னாலஜிலாம் பார்க்கலாம், அந்த காலத்தில் வந்து பாட்டி நம்முடைய வீட்டில் பெரியம்மா இந்த மாதிரி உறவினர்கள் வந்து நமக்கு ஒரு சமையல் செஞ்சு ஒரு இட்லியோ ஒரு பணியாரமோ செஞ்சு கொடுத்தா நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும், அந்த குழம்பு ருசி இருக்கும். இப்போ இன்னைக்கு நீங்கள் ஹோட்டல்லலாம் போனீங்கன்னா நிறைய மெஷின்ஸ் வந்துருச்சு, இப்போல்லாம் இட்லி சுடுறதுக்கு சாம்பார் வைக்கிறதுக்கெல்லாம் மெஷின்ஸ் இருக்குது. சும்மா நீங்கள் என்ன என்ன வேணும்னு எல்லாம் உள்ளே போட்டிங்கன்னா அதுவே ரெடி பண்ணி ஒரு சாம்பார் காய்ச்சி கொடுத்துரும், இட்லி சுட்டு கொடுத்துரும். ஆனால் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சுவை இருக்காது. அப்போ என்ன காரணம் அப்படின்னா இங்கே மனிதனுடைய அந்த உணர்வு பூர்வமான ரசனைக்கும் ஒரு மெஷினுடைய ரசனைக்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா இதுதான் டிஃப்ரென்ஸ். அதாவது நம்ம பார்க்குறோம்ல, இப்போ நீங்கள் வந்து சப்பாத்தி வந்து நீங்களாக கையில் மாவு பிசைஞ்சி நீங்களாக வந்து அந்த மாவுனுடைய அந்த ஒரு உணர்வு பூர்வமாக அதை உரண்டை பிடிச்சி அப்புறம் அதை தேய்ச்சி அதை நீங்கள் சுட்டிங்கன்னா அந்த சப்பாத்தி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் மெஷினே இப்போ மாவு பிசையுது, அப்போ மெஷின்குள்ளே நீங்கள் மாவை கொட்டி தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அதுவே பிசைஞ்சு அதுவே உரண்டை பிடிச்சி அதுவே ரோல் பண்ணி சப்பாத்தியை சுட்டு வெளியே தள்ளும். ஆனால் அந்த சப்பாத்தி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டே இருக்காது. அப்போ என்ன காரணம் நீங்கள் பாருங்களேன், அதே சப்பாத்தி தான், ஆனால் இங்கே மனிதர்கள் சுடுவதற்கும் மெஷின் சுடுவதற்குள்ள வித்தியாசத்தை நம்ம எப்படி எளிமையாக புரிஞ்சிக்க முடியுங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். அதாவது உணர்வு ரீதியாக நீங்கள் இந்த பாடத்தை படிக்கிறதுக்கும் சும்மா கம்ப்யூட்டரில் வந்து யாரோ ஒருத்தர் எழுதின விஷயத்தை படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். அந்த டிஃப்ரென்ஸை உங்களுக்கு இந்த இடத்துல நான் புரிய வைக்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் சொல்லலாம் என்னங்க பஞ்சதசி பெரிய விஷயமா, அது எத்தனையோ புக்ஸில் இருக்குது, கூகுளில் போட்டால் பஞ்சதசின்னு அடித்தா வந்துடுது, அதில் படித்தா எல்லாம் தெரிஞ்சிடாதானா, தெரியும். ஆனால் அது உணர்வு பூர்வமாக உங்களை தொடுமா அப்படின்னா தொடாது. நீங்கள் தொடர்ந்து அதை பயணம் பண்ண முடியுமானா முடியாது, அதுதான் இங்கே இருக்கிற விஷயம், அதை புரிஞ்சுக்கிங்க. அப்போ இங்கே வந்து இந்த பஞ்சதசி நூலில் மொத்தம் 3 காண்டங்கள் இருக்குது, 5 அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு, மொத்தம் 15 அத்தியாயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல 5 அத்தியாயங்கள் வந்து விவேகத்தை பற்றி பேசப்போகுது, அடுத்தது தீப அத்தியாயம் இருக்குது, தீப காண்டம், முதல்ல வந்து விவேக காண்டம், அப்புறம் ஆனந்த காண்டம் என்று 3 பகுதிகளை நம்ம இதில் பிரித்து பார்க்க போகிறோம். அப்போ இங்கே வந்து இந்த சிரவண மனன நிதித்தியாசனம் ரொம்ப முக்கியம் நம்ம இந்த வேதாந்த சாஸ்திரத்தை படிக்கும்போது. இதில் வந்து என்ன பண்ணுற போகிறாரு இந்த நூலாசிரியர் அப்படின்னா, அவித்தியை அப்படிங்கிற ஒரு அறியாமை இருளிலிருந்து நம்மை அறிவு என்ற ஆத்ம ஒளிக்கு அழைத்து செல்ல போகிறார். அது வந்து உபனிஷத்து சொல்லும், அசத்துவமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோமா அமிர்தம் கமய, ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹின்ட்டு உபனிஷத்தில் ஒரு மந்திரம் இருக்குது, சாந்தி மந்திரம். அங்கே தமஸ் அப்படின்னா அந்த இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு வருவாயாக, தமசோமா ஜோதிர்கமயனா அந்த இருளிலிருந்து என்னை ஒளிக்கு அழைத்து செல்வாயாக அப்படின்னு அந்த பாடலில் ஒவ்வொரு வரியும் அப்படியே அருமையான விளக்கத்தை கொடுக்கும். அசத்துவமா சத்கமய, அசத் என்றால் பொய்யான விஷயங்களிலிருந்து உண்மையான விஷயத்துக்கு என்னை அழைத்து செல்வீராக, அதே மாதிரி தமஸ் அந்த இருளிலிருந்து ஒளிக்குமை அழைத்து செல்வாயாக, மிருத்யோனா மரணம், அப்போ மரணத்திலிருந்து என்னை மரணம் இல்லாத நிலைக்கு அழைத்து செல்வீராக அப்படின்ட்டு உபனிஷத் பாடல் எப்படி இருக்கோ அதே அடிப்படை விஷயத்தை தான் இங்கே வந்து பஞ்சதசி கையாளப்போகுது. பஞ்சதசி அதை தான் சொல்ல வருது, இருளிலிருந்து அஞ்ஞான இருளிலிருந்து நான் உன்னை ஒளிக்கு அழைத்து செல்லப் போகின்றேன், பொய்யான விஷயங்களிலிருந்து உண்மையான பாதையை உனக்கு காட்டி கொடுக்கப் போகின்றேன், மிருத்யு மரணத்திலிருந்து மரணமில்லாத பாதையை உனக்கு காட்டி கொடுக்கின்றேன் அப்படிங்கிற அந்த அடிப்படை சாரத்தை எடுத்துக்கிறாரு. இங்கே வந்து வித்யாரண்யர் என்ன பண்ணுறாருன்னா உபனிஷத்தினுடைய அந்த அடிப்படை சாரத்தை எடுத்துக்கிட்டு உங்களை இப்படித்தான் நான் வழிநடத்தப் போகிறேன் என்பதை அவர் ஆணித்தரமாக இந்த நூலில் பஞ்சதசியில் 15 அத்தியாயங்களில் ரொம்ப ஆழமாக நம்மக்கிட்ட பேச போகிறார். அந்த நூலை நம்ம அப்படி தான் பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கு நம்ம வந்து இது ஒரு முகவுரையாகவே அப்படியே பார்க்குறோம். ஏன்னா ஒரு 15 அத்தியாயங்கள் இருக்குது. இப்போ 15 அத்தியாயங்களில் வந்து தீப பஞ்சகம்னா என்ன, விவேக பஞ்சகம்னா என்ன, அப்புறம் வந்து கடைசியாக ஆனந்த பஞ்ச இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதாவது 5 அத்தியாயங்களை நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பிரம்மம் ஜகத்து ஜீவனை பற்றி முதல்ல 5 அத்தியாயங்கள் பேசும். முதல்ல 5 அத்தியாயங்கள் எதை பற்றி என்ன டாபிக் பேச போகுது அப்படின்னா, பிரம்மம்னா எது, ஜீவன்னா என்ன, இந்த உலகம்னா எப்படிப்பட்டது, இந்த 3 விஷயங்களை பேசுவோம். இதுக்கு வந்து தத்துவ விவேக பிரகரணம்னு பேர். இந்த டாப்பிக்கில் வந்து என்னென்ன விஷயம் உள்ளே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜீவ பிரம்ம விவேகத்தை ஒரு உருவாக்குகின்ற பகுதி, அதாவது ஜீவன் என்றால் யார், பிரம்மம் என்றால் யார் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவு நமக்கு கொடுக்க போகுது. அப்புறம் அதுக்குண்டான வேறுபாடுகள் எப்படி நாம் அது மனதளவில் பிரித்து வச்சுருக்கோம், எதனால் ஜீவன் சொல்கிறோம், எதனால் பிரம்மம் என்று சொல்கிறோம், அப்புறம் கடைசியில் ஏன் வந்து அந்த ஜீவனையும் பிரம்மனையும் இணைக்கணும், ஜீவ பிரம்ம ஐக்கியம் அப்படின்னு ஏன் ஐக்கியப்படுத்தணும் அப்படிங்கிற பல ஆழமான உண்மைகளை இந்த தத்துவ விவேக பிரகரணம் வந்து பேசப்போகுது முதல் 5 அத்தியாயங்களில். அப்புறம் பஞ்சபூத விவேகம் இருக்குது அதுலேயே உள்ள, பஞ்சபூதங்களை பற்றி சொல்லும். அப்புறம் காரண காரிய விவேகம், அப்புறம் சத்தியம் மித்தியா பற்றி பேசும், எது உண்மையில் சத்தியம் எது மித்தியா, எது தோற்றம் மாத்திரமே அப்படின்னு பேசும். அதை வந்து அத்தியாசம் என்று சொல்லுவோம் நாம். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வேதாந்தத்தில் அத்தியாரோபம் அபவாதம் என்று பார்த்தோம். அத்தியாரோபம் அபவாதம் அப்படிங்கிற டாப்பிக்கெல்லாம் அந்த அறியாமையிலிருந்து நாம் அறிந்து கொண்டதனால் என்ன மாற்றம் நம்ம இடத்துல நிகழப்போகிறது அப்படிங்கிறத பார்க்கும். அப்போ பிரம்மம் சத்தியம், இந்த ஜகத் மித்தியா, அதாவது இந்த பிரம்மம் மட்டுமே உண்மை, இந்த உலகம் என்பது தோற்றம் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை விஷயங்களை ரொம்ப ஆழமாக இந்த முதல் 5 அத்தியாயங்களில் தத்துவ விவேக பிரகரணத்தில் பார்க்க போகிறோம். அதுலேயே அடுத்த டாபிக் வந்து மகாபூத விவேக பிரகரணம் இருக்கு. அது பஞ்சமகாபூதங்களுடைய தோற்றம், அப்புறம் அதிலிருந்து உலகம் எப்படி விரிஞ்சது, அப்புறம் சூட்சம ஸ்தூல சரீரம் எப்படி உண்டானது அப்படிங்கிற டாப்பிக்கெல்லாம் இந்த நூலில் முதல் 5 அத்தியாயத்துக்குள்ளே வருது. அப்புறம் பஞ்சகோச விவேக பிரகரணம் என்று 5 கோஷங்கள், அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் போன்ற கோஷங்கள். அப்புறம் இந்த நான் என்பது வந்து எப்படி இந்த கோஷங்களை கடந்து நிற்குது அப்படிங்கிற இந்த விஷயமெல்லாம் பார்க்க போகிறோம். ஆனால் என்ன உங்களுக்கு இதில் சந்தேகம் இருக்கும்னா, எங்க இதான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோமே, நம்ம அத்வைத வேதாந்தத்தில் இதை தானே நம்ம பார்த்தோம், திருப்பி எங்கேயும் பார்க்கணுமான்னா, ஆமாம் பார்க்குறப்ப தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங் ஆகிடுவோம். இப்போ நம்ம எப்பயுமே வந்து இந்த மாதிரி பாடங்களுக்குள்ளே வந்து மீண்டும் மீண்டும் ஏன் உங்களை திருப்பி இதிலேயே கொண்டு வரோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏங்க இப்போ தத்துவ போதம் படித்தாலும் இதையே சொல்லுது, அத்வைத வேதாந்தம் படித்தாலும் இதையே சொல்லுது, இப்போ பஞ்சதசி படித்தாலும் இதையே சொல்லுது, எதுக்கு இதே விஷயத்தை சொல்லுதுன்னா, இதையே சொல்ல சொல்ல தான் உங்களுக்கு இதில் வந்து ஸ்ட்ராங் டோஸ் கிடைச்சி நீங்கள் உண்மையாக அதில் நிற்க முடியும். நீங்கள் ஒரு தடவை சொன்ன உடனே அதை அந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிடுவீங்க. அதை நம்ம 2வது தடவை திருப்பி சொல்லும்போது திருப்பியும் விட்டுடுவீங்க. ஒரு 3வது தடவை 4வது தடவை சொல்லும்போது தான் ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு திருப்பி கொஞ்சம் கவனிக்க ஆரம்பித்து அப்புறம் உள்ளே போய் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி நூல்களை மாற்றி மாற்றி எடுத்தாலும் ஒரே டாபிக் உள்ளே வரும், ஆனால் அந்த சொல்கிற ஸ்டைல் இருக்குல்ல அது கொஞ்சம் மாறிடும். அப்புறம் மகான்களுடைய விளக்கங்கள் மாறும், ஒவ்வொரு ஆச்சாரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய உபதேசங்கள் மாறும். இப்படி கொஞ்சம் அந்த டீச்சிங் மெத்தடாலஜி இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் அப்படியே மாற்றுவாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க ஸ்டைலில் அந்த மெத்தடை வந்து மாற்றுவாங்க. அது நமக்கு ஒரு பக்கம் புரியாது இருக்கிற விஷயத்த இன்னொரு பக்கம் போகும்போது புரிஞ்சிக்க முடியும். அப்படி தான் இந்த பாடங்கள்லாம் நம்ம கொண்டு போக போகுது. அப்புறம் துவைத விவேக பிரகரணம் அப்படின்னு, துவைதத்தில் ஒரு 3 நிலைகள் இருக்கு, அதாவது இருமைகள் ஏன் நம்ம இடத்துல உண்டாகுது அப்படிங்கிறத பற்றி இந்த சாஸ்திரம் பேசும். அப்புறம் அந்த துவைதத்தில் அந்த துவைத நிலையில் வந்து அந்த துவைதம் எங்கு நசியும், அதாவது அந்த துவைதம் என்ற நிலைப்பாடு எங்கே வந்து இல்லாமல் போகும், அப்போ எந்த இடத்துல நமக்கு துவைதம் மறைந்து அத்வைதம் நிலைநாட்டப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் மகா வாக்கிய விவேக பிரகரணம்ட்டு இதுக்குள்ளேயே இருக்குது. மகா வாக்கியத்தில் வந்து தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, பிரஜானம் பிரம்மா, அயமாத்மா பிரம்மா போன்ற 4 முக்கியமான வாக்கியங்கள் இருக்குது. இந்த 4 வாக்கியங்களுமே 4 வேதத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டது. இதையும் நம்ம கொஞ்சம் இதில் உள்ளே போய் பார்க்க போகிறோம். இதெல்லாம் இந்த நூலில் இருக்குது, அதனுடைய இந்த நூலுடைய சிறப்பு. அடுத்தது இந்த அறிவு இருக்கு இல்லையா, சைத்தன்யம், ஆத்மா, பிரம்மம் என்று சொல்கிறோம் இல்லையா, அது எப்படி பிரதிபலிக்குது, எதன் மூலமாக பிரதிபலிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அது சித்தாக இருக்குது. அது வந்து சித்து தீப பிரகரணம் என்ற அடிப்படையில் பேசப்போகுது. அதாவது இருப்பு மட்டும்தான் இருக்குது, ஆனால் அந்த இருப்பு எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் எழுப்புனீங்கன்னா, அது அறிவாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம சனாதன தர்மம் சொல்லக்கூடிய ஆழமான உண்மை. இப்போ இந்த இருப்பை பற்றி எல்லா சாஸ்திரங்களும் பேசும். இப்போ நீங்கள் பௌத்த மதத்தை எடுத்துக்கிட்டாலும், சமண மதத்தை எடுத்துக்கிட்டாலும், சாங்கியம், வைசேசிகம்,
இது மாதிரி நிறைய தரிசனங்கள் இருக்கு. நம்முடைய பாரத தேசத்துல நிறைய ரிஷிமார்கள் வந்தாங்க, கபிலர் வந்தாரு, இது மாதிரி நிறைய மகான்கள் எல்லாம் வந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ணோட்டத்துல இந்த தரிசனங்களை பார்த்தாங்க, இந்த படைப்பை பார்க்குறாங்க. அப்போ இங்க வந்து யோகம், வைசேசிகம், சாங்கியம் அப்படின்னு நிறைய நூல்கள் இந்த பாரத தேசத்துல பல ரிஷிகள் மூலமா வெளிப்பட்ட பொழுது, அதுல இந்த பௌத்தம், சமணம் போன்ற நூல்கள் எல்லாம் வந்து எப்படி பார்த்ததுன்னா, அந்த இருப்பு என்ற ஒரு விஷயத்தை வந்து இருக்குது, ஆனா அது சூன்யம் என்று சொல்லிடுச்சு. அதாவது இருக்குது, ஆனா அந்த இடத்துல அதை புரிஞ்சிக்க முடியாது, அது ஒரு தூக்கம் மாதிரி அப்படின்னு சொல்லிடுது. எது பௌத்த மதமும் மற்ற தரிசனங்களும். ஆனா நம்முடைய சனாதன தர்மத்துல வந்த இந்த வேதாந்த சாஸ்திரம் இருக்கு இல்லையா, கடைசியா வரக்கூடிய இந்த பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம் என்ற பகுதியில வியாச மகரிஷி தான் வந்து என்ன பண்றாருன்னா, அதுக்கு ஒரு முடிவு கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாருன்னா, இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அந்த இருப்பு மட்டும்தான் இருக்குது, ஆனா அது சூன்யம் என்று நீங்க சொல்றீங்கன்னா, அதை சொல்றவ யாரு? இப்ப நீ சூன்யம் என்று சொல்ற இல்லையாப்பா, அப்ப சூன்யம்னு சொல்லக்கூடிய நீ யார் அப்படின்னு ஒரு கேள்வி அவங்ககிட்டயே கேட்கிறாரு. இப்ப பௌத்த மதத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியர் வந்து இருப்பு மட்டுமே இருக்கிற அந்த இருப்பு சூன்யம் அப்படின்னு சொன்ன உடனே, சரி அப்ப அந்த இருப்பு இருக்குது, அந்த இருப்பு சூன்யம்னு சொல்லக்கூடிய நீ யார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்ட உடனே அவனால் பதில் சொல்ல முடியாது. ஆனா நம்முடைய சனாதன ரிஷிகள் சொல்றாரு, அதுதான் நான், அந்த நான் தான் நான் உண்மையிலேயே அறிவு, அதுதான் இருப்பு அப்படிங்கிறத காட்டி கொடுப்பாங்க. அது நம்முடைய பாரத தேசத்துலதான் இது வந்து ரொம்ப ஆழமா ஊடுருவி, அதனாலதான் புத்த மதம், சமண மதம் எல்லாம் நம்முடைய பாரத தேசத்தை விட்டு வெளியேற்றப்பட்டது. ஏன்னா அது இங்க நிக்க முடியல. என்ன காரணம்? அறிவு இல்லாம நீ உன்னை யார் என்று எப்படி சொல்லுவ? நீ சொல்ல முடியாது. நீ சூன்யம்னா நீ அந்த இடத்துல டம்மி ஆயிடுவ, அந்த சூன்யத்துல நீ உன்னை தெரிஞ்சுக்க முடியாம தூக்கத்தை சொல்ற. அப்ப தூங்கும் போது நீ உன்னை தெரிஞ்சுக்க முடியாம தூங்குற இல்லையா, அப்ப அது மாதிரியே பிரம்மம் இருக்குமானா? அப்படி பிரம்மம் இருந்தா அப்ப நீ ஏன் வந்து தூங்கும் போது பிரம்மம் ஆயிட்டியா? அப்ப நீ அப்படிதான் நீ சொல்ல வர. ஏன்னா சூன்யம் என்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டா தூங்கும் போது நான் என்ன தெரிஞ்சுக்க முடியாம தூங்குறேங்க, டீப் ஸ்லீப் போயிட்டேன். ஆனா டீப் ஸ்லீப் போயிட்டீங்க, ஆனா அந்த டீப் ஸ்லீப்ல நீங்க உங்களை யாருன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சதா? இல்லையில்ல. அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு அவித்தியம் இருக்கு. அவித்தியன்னா என்ன? அறியாம இருக்கு. நீங்க உங்களை யாரும் தெரிஞ்சுக்க முடியல. சரி, கனவு நிலையில தெரிஞ்சுக்க முடிஞ்சுதா? அங்கேயும் தெரிஞ்சுக்க முடியல. சரி, நனவு நிலையில தெரிஞ்சுக்க முடியுதா? தெரிஞ்சுக்க முடியுது, ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல. அப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் நமக்கு ஃபேஸ் பண்றோம்ல. அப்ப இதை நம்ம ஃபேஸ் பண்ணி அந்த சைத்தன்யம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி இந்த உடலையும் மனதையும் கொண்டு பிரகாசிக்குது, அந்த பிரகாசத்தை எப்படி பிரதிபலிக்குது அப்படிங்கறத இந்த சாப்டர் பேசும். இந்த ஆறாவது சாப்டர்லாம் அதுக்கு டீப்பா பேச போகுது. அது வந்து பிரதிபிம்பவாதம் என்று இங்க அந்த காலத்திலேயே பண்ணுவாங்க. அதாவது பூர்வ பட்சிகள்னு சொல்லுவோம். பூர்வ பட்சிகள் அப்படின்னா, அதாவது கேள்வி வந்து கேட்பான் குருமார்கிட்ட வந்து, அவனும் கொஞ்சம் நல்லா படிச்ச பண்டிதனா இருப்பான், இவரும் நல்லா படிச்ச பண்டிதரா இருப்பாங்க, ரெண்டு பேருமே கேள்வி கேட்பாங்க. அப்ப இவன் வந்து கேட்கிற கேள்வியே ஒரு ரொம்ப டேலண்டா இருக்கும். இப்ப நமக்கெல்லாம் வந்து கேள்வியே கேட்க தெரியாது, ஏன்னா நமக்கு இதை பத்தி தெரியாததுனால நம்ம கேள்வியே கேட்க மாட்டோம். ஆனா அவங்கெல்லாம் இதை பத்தி தெரிஞ்சு வச்சதுனால கேள்வி கேட்கும் போதே பயங்கரமான கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அப்ப அவங்க கேட்கிற கேள்விக்கு இவங்க அதை சரியான விடையை கொடுக்கணும் குருமார்கள். அப்ப இதெல்லாம் வந்து வாதம் என்று சொல்லுவோம். அந்த காலத்துல வந்து வாதமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவாங்க. அதெல்லாம் வந்து பிரதிபிம்ப வாதம் என்ற தலைப்புல இங்க சாஸ்திரம் எப்படி நடைமுறைக்கு வருதுங்கிறது இங்க வித்யாரண்யர் வந்து சுட்டி காட்டுவார். அப்புறம் சிதாபாசம் என்ற அந்த ஆபாச ஜீவன் இருக்கு இல்லையா, அந்த ஆபாச ஜீவன் என்பது எப்படி நம்ம இடத்துல உருவாகி இந்த உலகத்தை உண்டு பண்ணுது, அது எந்த அடிப்படையில இந்த உலகம் உருவாக்குது அப்படிங்கிற ஆழமான விஷயங்களை இந்த நூல் வந்து பேச போகுது. அப்புறம் திருப்தி தீப பிரகரணம் அப்படின்ட்டு கடைசியில் நமக்கு வந்து எந்த விஷயங்களை நம்ம கேட்டாலும் மனசு வந்து திருப்தி ஆக மாட்டேங்குது, நீங்கள் எந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் திருப்தி ஆக மாட்டேங்குது. ஏன்னா பெரும்பாலானுடைய நிலை இப்படி தான் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து துவைத மார்க்கத்திலேயே நீங்கள் போய் பாருங்களேன், ஒரு கடவுளை வணங்குறீங்க, அந்த கடவுள் மூலமாக நீங்கள் திருப்தி அடைஞ்சிட்டீங்களான்னா இல்லை. ஏன் திருப்தி ஆகலைன்னா, அந்த கடவுளுக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்குன்னு மனசுக்கு எதிர்பார்க்குது. அப்போ என்ன பண்ணுது, விநாயகரை வழிபாடு பண்ணி பார்க்குது, திருப்தி ஆகலை. சரி, விநாயகரை விட்டு முருகன் கிட்ட போகுது, முருகனை வழிபாடு பண்ணி பார்க்குது, திருப்தி ஆகலை. அப்புறம் சிவபெருமான் கிட்ட போகுது. இப்படியே ஒவ்வொரு கடவுளாக மாற்றுது இல்லையா மைண்டு. அப்போ ஏன் மாற்றுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த திருப்தி வராததுனால தானே. அப்போ எங்கே தான் திருப்தி வரும்? அந்த மனசுக்கு தன்னை யாருன்னு காட்டி கொடுத்தா தான் திருப்தி வரும். மற்றபடி நீங்க புறத்துல எதையா மாத்தி மாத்தி பிடிச்சிக்கிட்டு இருந்தா திருப்தி வராது. ஏன் திருப்தி வராதுன்னா, அந்த புறத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உண்மை கிடையாது இல்லையா. நீங்க உங்களுக்கு வேறாக ஒரு பொருளை தேடி நீங்க எப்படி திருப்தி ஆக முடியும்? திருப்தி ஆகவே முடியாது. அதுதான் இங்க ப்ராப்ளம். அதை வந்து சாஸ்திரம் புரிய வைக்குது. இங்க புரிய வச்சு நீங்க உண்மையா வந்து திருப்திக்கு மூல காரணம் வந்து உன்னுடைய இருப்பை நீ உணரும் போது மட்டும்தான் திருப்தி அடையும். அப்பதான் மனசு வந்து பூரண திருப்தி நிலைக்கு வரும். அதுதான் பூரணம். அப்போ அந்த பூரணமான நிலையை நம்ம அடைஞ்ச பிறகு நமக்கு அடையிறதுக்கு இன்னும் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிற ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்ச பிறகு சும்மா இருப்போம். அப்போ தான் சும்மா இருக்கும் நிலை உருவாகும். மைண்டு வந்து எப்போ சும்மா இருக்கும் அப்படின்னா திருப்தி ஆனால் மட்டும்தான். நீங்கள் திருப்தி ஆளன்னா தேடிக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் எக்ஸாம்பிள் எதை வேணால் எடுத்துக்கங்களேன், உங்களுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் எடுத்துக்கோங்க. திருப்தி ஆகிடுதா? திருப்தி ஆகவே ஆகாது. ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க, சூப்பர் டேஸ்ட்டு, இது மாதிரி ஒரு டேஸ்ட் வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லைன்னு நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க, போதுமே இனிமேல் அந்த மாதிரி சாப்பிட வேண்டியதே இல்லை இல்லையா? ஆனால் மறுநாள் என்ன பண்ணுதுன்னா மனசு, நேற்று அங்கே போய் சாப்பிட்டோம் அருமையாக இருந்தது, இன்னைக்கு போய் சாப்பிடுவோமா அப்படின்னு எதிர்பார்க்கும் பார்த்தீங்களா. அப்போ என்ன, நேற்று சாப்பிட்ட சாப்பாட்டில் திருப்தி அடையலை மனசு. அப்போ இது மாதிரி நீங்கள் உலகத்தில் என்ன வேணால் எடுத்துங்களேன், ஒரு புடவை எடுக்கிறீங்க, ஆக அருமையான டிசைன், இது சூப்பர், இந்த டிசைன் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, மார்க்கெட்டில் தான் புதுசு அப்படின்னு ஒரு புடவை லைக் பண்ணி எடுத்த லேடிஸுங்க திருப்தி ஆகிட்டாங்களான்னா ஆக மாட்டாங்க. அடுத்த ஒரு புது டிசைன் வந்த உடனே அதுக்கு தாவிக்குவாங்க. நகைகள், உறவுகள், உத்தியோகம், உலகம் எதுலேயுமே திருப்தி வராதுங்க. ஏன் திருப்தி வராது அப்படின்னா, எல்லாமே வெளியே இருக்கிற பொருள், உங்களுக்கு வேறாக இருக்கக்கூடிய பொருள். அப்போ உங்களுக்கு வேறாக இருக்கக்கூடிய பொருளை நீங்கள் மாற்றி மாற்றி அனுபவிக்க தான் மனசு ஆசைப்படும். அதுக்கு அதை விட சிறப்பான ஒன்று இருக்கா அப்படின்னு மனசை தேடும். அது கடவுளில் தேடும், அல்லது பொருட்களில் தேடும், அல்லது உறவுகளில் தேடும். இது மாதிரி ஏதேனும் ஒரு விஷயத்தில் இந்த மனமானது தேடிக்கிட்டே இருக்கும். ஆனால் எப்பொழுதுமே இந்த மனதுக்கு வந்து திருப்தி மட்டும் கிடைக்காது. அப்போ ஏன் திருப்தி கிடைக்கலன்னா, இதுதான் மனதனுடைய போக்கு. அப்போ உண்மையாக இங்கே எப்போ திருப்தி கிடைக்கும், தன்னை தான் அறியும் போது மட்டும்தான், தன்னுடைய சுய அனுபவம் நமக்கு உண்டாகும் போது மட்டும்தான் திருப்தி கிடைக்கும். அப்போ இங்கே நம்முடைய சுயம் என்னன்னா, அந்த அமைதியும் ஆனந்தமும் தான் நம்முடைய சுயம். அப்போ அந்த அமைதியும் ஆனந்தமும் நம்ம இடத்துல எப்போ வருதோ அப்போ தானாகவே அங்கே திருப்தி வந்துடும். அந்த திருப்தி தான் நம்முடைய சுயம். அப்போ அது வந்து ஆனந்தத்தின் மூலம் என்று இங்கே சாஸ்திரம் புரிய வைக்கும். அது எப்படிப்பட்ட விசை ஆனந்தம், அது எப்படி ஆத்மா ஆனந்தமாக மாறுது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே பேசுவார் இந்த நூலில். அப்புறம் கூடஸ்த தீப பிரகரணம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பேசுவார். அங்கே வந்து சாட்சியை பற்றி பேசுவார், அவஸ்தா திரயத்தை பற்றி பேசுவார். அப்புறம் தியான தீப பிரகரணம் இருக்குது. அந்த தியான தீப பிரகரணத்தில் எப்படி நம்ம வந்து அத்வைத தியானம் செய்யணும், அப்புறம் நிதித்தியாசனம்னா என்ன. இப்போ நிதித்தியாசனம்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை கேட்குறோம், அந்த கேட்ட விஷயத்தில் சந்தேகம் தெளிந்துட்டோம், இப்போ நானே பிரம்மம் என்று புரிந்துக்கிட்டோம் இந்த அத்வைத வேதாந்தத்தில். ஆனால் அதில் நிற்கிறோமா அப்படின்னா நிற்க மாட்டேங்கிறோம். ஏன்னா அந்த புரிதல் வந்து பரோட்ச ஞானமாக இருக்கிறதுனால. ஆனால் அது எப்போ வந்து அபரோட்ச ஞானமாக மாறுதோ அப்போ தான் நம்ம நிற்க முடியும். அப்போ அந்த நிலைப்பாடை வந்து இங்கே சாஸ்திரம் எப்படி சொல்லுவோம், நிர்விகல்ப சமாதின்லாம் எடுத்து பேசும், அதை நிதித்தியாசனம் என்றெல்லாம் பேசும், அதை தியானம் என்றெல்லாம் பேசும், அதை பிரம்ம தியானம் அத்வைத தியானம் என்றெல்லாம் பேசும். ஆனால் அப்படிப்பட்ட தியானம் நமக்கு கை கூடுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தையும் இதே நூல் பேசப்போகுது. அப்புறம் நாடக தீப பிரகரணம் என்று ஒரு தலைப்பு இருக்குது இல்லையே, அதில் வந்து சமாதிகளை பேசும், சவிகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதி, ஞான சமாதி, ஜீவன் முக்தி, இதை பற்றியெல்லாம் இந்த நூல் பேசப்போகுது. இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த அத்தியாயங்கள் வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே யோகானந்தம் இருக்குது, சமாதி சுகம் இருக்குது, ஆத்மானந்தம் இருக்குது, ஸ்வரூப சுகம் இருக்குது, அத்வைத ஆனந்தம் இருக்குது, அதாவது இருமைகளற்ற பேதமற்ற தன்மையில் நம்மை நாம் அனுபவமாக்கி ஆனந்தம் அடையக்கூடிய அத்வைத ஆனந்தம் இருக்குது, வித்யானந்தம் இருக்குது. வித்யானந்தம் என்றால் இங்கே இந்த ஞானம். இந்த இதுவரைக்கும் நீங்கள் எத்தனையோ நூல்கள் படிச்சிருக்கலாம், எவ்வளவோ சயின்ஸ் சப்ஜெக்ட் படிச்சிருக்கலாம், யாருமே படிக்காத சப்ஜெக்டை படித்து நீங்கள் டாக்டரேட்டாக கூட வாங்கியிருக்கலாம். ஆனாலும் அந்த வித்தையினால் உங்களுக்கு ஒரு அமைதி கிடைச்சதா, சந்தோஷம் கிடைச்சதான்னா கிடைக்காது. ஏன்னா அது எப்பவுமே அந்த வித்தை வந்து உங்களை டென்ஷனாகவே வச்சுக்கிட்டு இருக்கோம், அல்லது ஒரு பொருளாதாரத்தை நோக்கி உங்களை இழுத்துக்கிட்டே இருக்கும், பதட்டமாக வச்சுருக்கோம். அப்படி தான் அந்த வித்தைகள் எல்லாம் இருக்கும். வித்தைன்னா இங்கே கல்வின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த வித்தை வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. ஆனால் இங்கே இந்த வித்தை இருக்கு இல்லையா, அந்த அத்வைத வித்தை, அத்வைத ஆனந்தம், இது வந்து நமக்கு என்ன பண்ணோம்னா ஞான சாந்தி கொடுத்துரும், அமைதி கொடுத்துரும் மனசுக்கு. அப்புறம் விசய ஆனந்தம் என்ன அப்படின்னா, இந்த உலக விஷயங்கள் எப்படிப்பட்டது, இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு நமக்கு உணரும் போது, அதனுடைய பொய்த்தன்மை நமக்கு புரிந்து விட்ட பிறகு நமக்கு அதில் பிடிமானம் போய்விடும், தானாகவே பிடிமானம் போய்விடும். எப்படின்னா, இப்போ நமக்கு காணல் நீருங்கிறது பார்த்தா உண்மையான நீர் மாதிரியே தெரியுது, ஆனால் நம்ம குடத்தை மொண்டு எடுத்துகிட்டு போய் மொண்டுகிட்டு வர முடியுமானா, மொண்டுகிட்டு வர முடியாது. ஆனால் தூரத்தில் பார்க்கும்போது ஒரு ஏரி இருக்கிற மாதிரி தெரியும். பாலைவனத்தில் நீங்கள் போய்கிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு ஏரி இருக்கிற மாதிரி தெரியும். அடாடா தண்ணி இருக்குதேன்னு சொல்லி நீங்கள் அந்த பக்கத்தில் போய் குடத்தில் மொண்டுகிட்டு வரலான்ட்டு போனீங்கன்னா அங்கே தண்ணி இருக்காது. அப்போ இந்த விஷயம் வந்து ஒரு பொய் அப்படிங்கிறத உங்களால் எப்படி உணரப்பட்ட பிறகு அதன் மீது உங்களுக்கு உண்டான ஈர்ப்பு குறைந்து விடுமோ, அது மாதிரி இந்த உலக விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு பொய் என்பதை இங்கே நிரூபிக்கும் போது தானாகவே உங்களிடத்துல இருந்து அந்த ஈர்ப்பு போய்விடும். இதை வந்து பற்றின்மை என்று சாஸ்திரம் பேசும், இதை வந்து வைராக்கியம் என்று சாஸ்திரம் பேசும். இங்கே வந்து சனாதன தர்மம் வருகின்ற வழிமுறைகள் எல்லாம் என்னென்னா விவேக வைராக்கியம் தான் முக்கியமாக பேசும். அப்படிங்க அந்த விவேகமும் இருக்கணும், இதை பற்றிய ஒரு தெளிவு வந்து பற்றின்மையும் உண்டாகணும். அந்த நிலை வந்துவிட்டால் உங்களுக்கு பூரண நிறைவு உண்டாகிவிடும், திருப்தி வந்துடும். அதுதான் இங்கே வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்றதாக இந்த நூல் வந்து ரொம்ப ஆழமாக பேசப்போகுது. அப்போ இறுதியாக வந்து மூன்றாவது பகுதியில் ஆனந்த பஞ்சகம் என்ன சொல்ல வருதுன்னா, இந்த ஜீவன் முக்தி மற்றும் பரிபூரண ஆனந்தம். கடைசியாக அஞ்சு சாப்டர் இருக்குது இந்த பஞ்சதசையில். அந்த கடைசியாக அஞ்சு சாப்டர் என்ன பேச போதுன்னா, இப்போ ஜீவன் முக்தி, இப்போ நான் ஜீவன் என்று நான் இத்தனை நாள் என்ன நினச்சிட்டு இருந்தேன், அப்போ எனக்கு என்ன தேவை, முக்தி தேவை. அப்போ அந்த முக்திங்கிறது எப்படி உண்மையிலேயே இருக்குது, அந்த முக்தி எப்படிப்பட்ட முக்தி, அதனால் நான் அடைகின்ற உண்மையான ஆனந்தம், அந்த ஆனந்தம் எப்படி, பரிபூரண ஆனந்தம், சும்மா அரைகுறை ஆனந்தம் கிடையாது, பரிபூர்ண ஆனந்தம், அது எப்படி பேசும். ஆனந்த தீப பிரகரணம் என்ற தலைப்பில் பேசுது ஆனந்தத்தின் தரங்கள், எப்படிப்பட்ட ஆனந்தங்கள், அதனுடைய தராதரம் எப்படி அப்படிங்கிறது விளக்கமாக பேசும். அப்படிப்பட்ட ஆனந்தத்திலே நீங்கள் உண்மையிலேயே அடைய வேண்டிய உண்மையான ஆனந்தம் எப்படிப்பட்டதுன்னா பிரம்ம ஆனந்தம் என்று ஒரு பிரம்ம ஆனந்தத்தை பற்றி இதே நூல் பேசப்போகுது. அடுத்தது ஆனந்த கல்ப பிரகரணம். ஆனந்த கல்ப பிரகரணம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஆனந்தத்தை அடைவதற்கான உங்களிடத்தில் இருக்கின்ற தடைகள் என்ன, வாசனைகள், நீங்கள் ஏற்கனவே ஏற்றி வைத்து கொண்ட தவறான புரிதல்கள், அப்புறம் உங்களுடைய மனம் ஒடுக்கமின்மை, அதாவது மனம் வந்து லயமாகாமல் வேற வேறு விஷயங்களில் போய் தாவிக்கிட்டே இருக்கிறது, அப்புறம் அந்த ஸ்திரத்தன்மையின்மை, அதாவது நீங்கள் புரிந்து கொண்ட விஷயத்தில் திடமாக நிற்க முடியாமை, இதெல்லாம் உங்களுக்கு வந்து எதனால் வருது, ஏன் இந்த நிலைப்பாடுங்கிறது எல்லாம் இங்கே சுட்டி காட்டி அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளை இங்கே இந்த நூல் பேசும். அப்புறம் அத்வைத சித்தி பிரகரணம் என்று இருக்குது. அத்வைத சித்தினா இங்கே இரண்டற்ற ஒன்றாகவே இருக்கிற ஒரு இருப்பின் இடத்துல நிஷ்டை கூடுதல், அதுவும் நானும் வேறு வேறு இல்லை என்று அந்த நிலைப்பாடு புரிந்தவுடனே தன்னுடைய சுய அனுபவத்தில் தன்னுடைய சுரூப நிஷ்டையில் நம்ம அப்படியே இருக்கிற ஒரு ஆனந்த நிலை. அந்த இடத்துல எப்படி நமக்கு இந்த பந்தமும் மோட்சமும் நாசமாகும், அந்த இடத்துக்கு நீங்கள் போன பிறகு அங்கே அடைவதற்கான ஒரு விஷயம் இல்லை, பந்தமும் கிடையாது மோட்சமும் கிடையாது. அப்போ அப்படி பந்த மோட்சம் நாசமாவதற்கான வழி என்ன, அப்போ இந்த வித்யாவுடைய சித்தி பிரகரணம், இப்போ நீங்கள் படித்த இந்த அத்வைத வேதாந்தம் எப்படி உங்களுக்கு சித்தியாகும், அது எப்படி உங்களுக்கு அபரோட்ச ஞானமாக மாறும், புத்தக அறிவாக இதனால் நீங்கள் வச்சுருந்த இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுடைய அனுபவ அறிவாக எப்படி நீங்கள் மாற்றிக்கலாம், அதுக்கு வந்து அபரோக்ஷ ஞானம் என்று பெயர். அந்த அபரோக்ஷ ஞானம் உங்களுக்கு கை கூடின பிறகு பிரம்ம சாட்சாத்காரம், அந்த தன்னுடைய சுய அனுபவத்தில் நம்முடைய சாட்சாத்காரத்தில் நாம் அப்படியே ஆனந்தமாக இருக்கிற அந்த நிலை கை கூடுவதற்கான வழிமுறைகள் எல்லாம் அந்த கடைசி ஐந்து அத்தியாயங்கள் பேசப்போகுது. அதை வந்து ஆனந்த அத்வைத பிரகரணம் அப்படின்ட்டு கடைசியாக பேசும்போது ஜீவன் முக்தனுடைய நிலை எப்படி, அவனுடைய பிரம்ம நிஷ்டை எப்படி இருக்கும், அப்புறம் கடைசியாக அந்த முடிந்த முடிவாகிய அந்த இறைத்தன்மை, அந்த பூரணம் எப்படிப்பட்டது, அது எவ்வளவு பூரணத்தன்மையில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த 15 அத்தியாயங்களில் 1570 ஸ்லோகங்களில் மூன்று பெரிய காண்டங்களாக, மூன்று பெரிய பகுதிகளாக இந்த நூல் விரிவாக பேசப்போகிறது. இப்போ நான் இன்றைக்கு வந்து முழுக்க முழுக்க இந்த பஞ்சதசி நூலினுடைய முகவுரை பகுதியாக இந்த நூலை பற்றிய பெருமை சிறப்பு இதில் நாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ அதில் முதல் 5 அத்தியாயங்களில் விவேக பஞ்சகத்தில் இங்கே நம்முடைய உண்மை என்ன, அது எப்படிப்பட்ட ஞானத்துக்கு நம்ம அழைத்து கொள்ள போகுது அப்படிங்கிறதெல்லாம் பேசப்போகுது. அடுத்தது தீப பஞ்சகத்தில் அறிவு எப்படி ஒளிர்றது, அது எப்படி அனுபவமாக நம்ம நடைமுறைப்படுத்துவதுங்கிறத பேசப்போகுது. மூன்றாவதாக வருகின்ற ஆனந்த பஞ்சகத்தில், பஞ்சகம் என்றால் 5 அத்தியாயங்கள் என்று புரிந்துக்கொள்ளணும். ஏன்னா பஞ்சகம் அப்படின்னு பேசுதே அது என்னங்க பஞ்சகம் அப்படின்னு கேட்கக்கூடாது, பஞ்சம்னா 5 நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ இங்கே ஆனந்த பஞ்சகம், தீப பஞ்சகம், விவேக பஞ்சகம் என்ற தலைப்பில் 5 அத்தியாயங்கள் எடுத்து இந்த நூல் பேசும். அதில் இறுதியாக வருகின்ற ஆனந்த பஞ்சகத்தில் ஆத்ம ஆனந்தம் என்றது எப்படி கை கூடும் அப்படிங்கிற அந்த பூரண நிறைவு நிலையை இந்த நூல் வந்து ரொம்ப அருமையாக நமக்கு புரிய வைக்கும். அப்போ நம்ம இந்த மாதிரி இந்த நூலை வந்து முறையாக பார்க்கும்போது பஞ்சதசியில் 15 அத்தியாயங்கள் பார்க்க போகிறோம். முதல் காண்டம் வந்து விவேக பஞ்சகம், விவேகத்தை பற்றி 5 விஷயங்கள் முக்கியமாக கொடுக்க போது, அதில் நிறைய உள்ள தத்துவ வேக பிரகரணம் அப்படின்னு ஒவ்வொரு பிரகரணங்களாக 5 விஷயங்களை கொண்டு வந்து, தத்துவ வேகம் என்றால் என்ன, அப்புறம் எது உண்மை எது பொய், இங்கே நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிற பல அருமையான விஷயங்களை இந்த நூலாசிரியர் சுவாமி வித்யாரண்யர் ரொம்ப தெளிவாக விரிவாக 1570 ஸ்லோகங்களில் நமக்கு புரிய வைக்க இருக்கிறார். அப்போ அப்படி தான் இந்த பஞ்சதசி நூலை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒரு பெரிய நூல் தான், ஆனால் இதை ரொம்ப நாளாக எடுக்கணும் எடுக்கணும்னு ரொம்ப யோசிச்சு யோசிச்சு இந்த நூலுடைய சாப்டர்ஸை பார்த்துட்டே நான் வந்து ஸ்கிப் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் ஒருத்தருடைய ஆழமான சங்கல்பம் இன்றைக்கு நிறைவேறி விட்டது. ஐயாவும் இருக்கார் அதில், இந்த நூலை எடுங்கன்னு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தார். அப்போல்லாம் எனக்கு அதை பற்றி சிந்தனை பண்ணல. இப்போ வந்து அதை சரி செஞ்சிடுவோம், இது ஒரு குறைய இருக்க வேண்டான்ட்டு இந்த முடிவு பண்ணி இந்த நூலை எடுக்க தொடங்கியிருக்கிறோம். ஆக இந்த நூல் வந்து இப்படி தான் போக போகுதுங்க. இதனுடைய டியூரேஷன் எல்லாம் வந்து இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது, எப்போ முடியும்லாம் சொல்ல முடியாது. இப்போ இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி கொண்டு போகலாம் இருக்கேன் அப்படின்னா, இப்போ இன்றைக்கு நம்ம தொடங்கியிருக்கிறோம், இப்போ டெய்லியும் கொண்டு போவேன், ஏதாவது இடையில எனக்கு வேலை வந்தால் மட்டும் நிறுத்தலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ நாளைக்கு உண்டு இதே மாதிரி 7:30, இப்போ வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அதை விட்டுட்டு அப்புறம் சனிக்கிழமை திருப்பி இதே ப்ரோக்ராம் வைக்கலான் இருக்கேன். இப்படி வந்து நான் அப்பப்போ அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்துக்குங்க. நீங்கள் என்ன பண்ணணும், பராபரத்தில் டெய்லி அனௌன்ஸ்மெண்ட் வரும். கிளாஸ் இருக்குன்னா மத்தியானமே அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும், கிளாஸ் இல்லைன்னா அனௌன்ஸ்மெண்ட் வராது, அறிவிப்பு இருக்காது. அப்போ நீங்கள் அறிவிப்பு இல்லைன்னா கிளாஸ் இல்லைன்னு முடிவு பண்ணிக்கோங்க. அந்த அறிவிப்பு வந்துட்டால் இந்த பஞ்சதசி கிளாஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க. ஆனால் இப்போ எப்படின்னா இடையில சின்ன சின்ன வேலைகள் இருக்குது, அதை நம்ம முடிச்சுட்டு தான் இந்த கிளாஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ இடையில இந்த பொங்கல் வேறு வரதுனால அந்த பொங்கல் லீவும் வந்து ஒரு 3-4 இப்படிலாம் மாறி மாறி போகும். அதனால் எப்படியோ நாம் இந்த வகுப்பை தொடங்கிட்டோம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம தினமும் எடுக்க முயற்சி பண்ணுவோம். இடையில 1-2 கட் ஆகும். அதனால் அறிவிப்பை பார்த்து நீங்கள் இந்த வகுப்புக்கு வந்துடுங்க. தினமும் இரவு 7:30-8:30 வரை இந்த பஞ்சதசி பாடம் நடைமுறையில் இருக்கும். இந்த தினசரி இந்த பாடத்தில் ஏதேனும் ஒரு நாள் தவறலாம், அது நம்ம வந்து வகுப்பு இல்லை என்று அறிவிப்பு கொடுப்போம். இருக்குன்னா மத்தியானத்துக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வகுப்பு பற்றி விவரங்கள் தெரியும். அப்படி தான் இந்த நூல் நம்ம கொண்டு போக போகிறோம். ஆகவே நீங்கள் இந்த பஞ்சதசி நூலை வந்து படிக்கிற ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது நீங்கள் பல ஜென்மங்கள் செய்த ஒரு புண்ணியம் என்று தான் நம்ம இந்த இடத்துல சொல்லணும், சொல்லி ஆகணும். மற்றபடி இப்போ இன்றைக்கு இந்த முகவுரையை நம்ம இந்த நிலையில் நிறைவு செய்யலாம். தடை இல்லாமல் நமக்கு போகிறதுக்கு நம்முடைய கர்ம வினைகள் தாக்காத மாதிரியும் மானசீகமாக பிரார்த்தனை பண்ணிக்குவோம். வகுப்புகள் தடைப்படாமல் தொடர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடு. இதில் இடையில எனக்கு உடல் ரீதியாகவோ மனோ ரீதியாகவோ உறவுகள் ரீதியாகவோ இயற்கையின் ரீதியாகவோ தடைகள் வராமல் இந்த வகுப்பை நான் நிறைவு செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடு. எனக்கு இந்த வகுப்பை அறிமுகப்படுத்தினதுக்கு நன்றி அப்படின்ட்டு நீங்கள் நன்றியும் செலுத்தி நடைமுறைப்படுத்துங்க. இந்த பிரார்த்தனையின் பலன் தான் நம்ம பஞ்சதசியை முடிக்க முடியும். இப்போ நம்ம வந்து ஏன் இந்த பிரார்த்தனையை முன் வச்சுருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லோருமே ஈஸ்வர நியதிக்குள்ளே இருக்கிறோம். இங்கே வந்து இயற்கை தான் நமக்கு ஈஸ்வர நிலையில் இருந்து இந்த பாடத்தை நமக்கு காட்டி கொடுக்கும். இப்போ இதில் வந்து இயற்கை தடை வரக்கூடாது, இயற்கை சீற்றங்கள் வந்து நமக்கு வந்தால் தடையாயிடும். அப்புறம் நம்முடைய உறவுகள் மூலமாக ஏதாவது பிரச்சனை வந்தால் தடையாயிடும், நமக்கு நாமே தடையாக இருப்போம். இப்போ இந்த தடைகளை நம்ம தகர்த்தெறிவதற்கு அந்த ஈஸ்வர நியதிக்குள்ளே நம்ம போகும்போது தான் இந்த பாடத்தை வந்து நம்ம முழுமையாக முடிக்க முடியும். ஏன்னா இதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக நம்மக்கிட்ட உள்ளே கொண்டு போக விடாது, பஞ்சபூதங்களே விடாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சாந்தோக்கிய உபநிஷத்தை நம்ம படிக்கும்போது அந்த மனிதர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேவர்களுடைய வளர்ப்பு நாய்கள். நம்ம ஏற்கனவே சாந்தோக்கிய உபநிஷத்து படிக்கும்போது கேட்ட உடனே நமக்கெல்லாம் ஷாக்காக இருக்கும், என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. இதை உபநிஷத்து தான் பேசும். உபநிஷத்து எப்படி பேசும்னா, தேவர்களுக்கு மனிதர்கள் எல்லாம் வளர்ப்பு நாய்கள். அது ஏன் வளர்ப்பு நாய்கள் அப்படின்னு சொல்லுதுன்னா, இப்போ நாம் நம்ம வீட்டில் வளர்க்குற நாயை நம்ம கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கணும். கேட்ச்னா போய் பிடிக்கணும், சிட்டுன்னா உட்காரணும், இப்படி தான் நம்ம எதிர்பார்ப்போம். அது மாதிரி தான் எல்லோருமே நாய் வளர்த்துவோம். ஏன்னா நாய் சொல்கிற மாதிரி நாம் கேட்க மாட்டோம், நாம் சொல்கிற மாதிரி தான் நாய் கேட்கணும். அது மாதிரி இங்கே தேவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சொல்கிற மாதிரி நாம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை வச்சுருப்பாங்க. அப்போ தான் அந்த இயற்கையினுடைய நீதிக்குள்ளே நம்ம இருக்க முடியுங்கிறதுனால அப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தேவர்கள் நான் சொல்கிறது என்னென்னா, கிரகங்கள் மற்ற சக்திகள் அப்படி புரிஞ்சுக்கணும். நம்மளை விட பவர்ஃபுல்லான சக்திகள் இருக்கு இல்லையா, அது அதெல்லாம் தேவர்கள் நம்ம சொல்கிறோம். அது வந்து பஞ்சபூதங்களும் நம்மை விட பவர்ஃபுல் சக்தி தான். அப்போ இதுதான் இயற்கையாக நமக்கு வந்து தடை பண்ணும். ஏன்னா இது வந்து நம்மக்கிட்ட இருந்து அந்த அவில் பாகத்தை பெற முடியாமல் நம்முடைய வேள்விகள் அவங்க எடுத்துக்க முடியாமல் நம்ம இந்த ஞானத்தில் வெற்றி அடைச்சிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம், அதெல்லாம் விட்டுட போகிறோம். அப்படி விடும்போது கர்மத்திலிருந்து நம்ம விலகும்போது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறதுனால அவர்கள் தடை செய்வார்கள் என்று சாந்தோக்கிய உபநிஷத்தில் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்போ நானே இது மாதிரிலாம் என்னுடைய குருநாதர் மூலமாக படிக்கும் போதும் அப்புறம் இந்த மாதிரி தடைகள் நிறைய வரும். நானே பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண மடத்தில் நம்முடைய சுவாமிஜி பரமசுகானந்தா ரொம்ப தெரிஞ்ச நண்பர் தான், அவர் வந்து கிளாஸ் எடுப்பார், பாகவதம் எடுத்தார். ஆனால் அவர் பாகவதத்தை முடிக்கவே முடியல. எப்பெல்லாம் அவர் பாகவதத்தை எடுத்து தொடங்குறாரோ அப்போ ஒரு குறிப்பிட்ட அத்தியாயம் வரைக்கும் போவார், நல்லா சிறப்பாக கொண்டு போவார். கடைசியாக போகும்போது ஒன்று அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும், அந்த மடத்தில் அவருக்கு பணி இருக்காமல் தூக்கி வேற எங்கேயாவது போட்டுருவாங்க. அப்போ அவர் சென்னை மயிலாப்பூர் மடத்துலேருந்து வேற எங்கேயாவது போயிடுவார். அப்போ அவர் அந்த கிளாஸை டிஸ்கண்டினியூ ஆகிடும். இது மாதிரி ஒவ்வொரு பாடமும் அவர் எந்தெந்த ஊரில் போய் எந்த பாகவதத்தை தொட்டாலும் அதை முடிக்க முடியாமல் போயிடும். இப்போ நம்முடைய பராபரம் குழுவிலேயே ஆரம்பத்தில் பாகவதம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கும், அப்புறம் இருக்காது. ஏன்னா அவர் தான் எடுத்தது. அந்த வகுப்பு வந்து யார் எடுத்தார்னா பரமசுகானந்தாவுடைய கிளாஸஸ் இருக்கும் ஆரம்பத்தில் பாகவதம். ரொம்ப அருமையான கிளாஸ் அது. அதை நம்மளால் தொடர்ந்து பயணிக்க முடியல. காரணம் என்னென்னா தடைகள், இதுதான் தடைகள்னு சொல்கிறது. அப்போ இது மாதிரி இயற்கை தடை, அதாவது பாகவதம் வந்து எல்லாரும் எடுப்பாங்க, ஆனாலும் அத்வைத வழியில் ஒரு உயரிய உபதேசத்தை வந்து இந்த மாதிரி ஞானிகள் தான் கொடுக்க முடியும். சாதாரண மனிதர்களால் இந்த மாதிரி பகவத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் பகவத்கீதையே பார்த்தீங்கன்னா இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவில் படிச்சிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அங்கே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா பகவத்கீதை நூல் நீங்கள் வாங்கினீங்கன்னா அங்கே பிரதான தேவதை வந்து ஸ்ரீ கிருஷ்ணனை மாற்றிடுவாங்க. அப்போ கிருஷ்ணன் தான் அங்கே கடவுள். ஆனால் நீங்கள் ராமகிருஷ்ண மடத்தினுடைய பகவத்கீதை புக்கு வாங்கினீங்கன்னா அங்கே ஆத்மா தான் கடவுள். அப்போ ஆத்மா தான் கடவுள் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அத்வைதத்துக்குள்ளே வரணும். கிருஷ்ணன் தான் கடவுள் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவில் போய் சேர்ந்துக்கலாம். அப்போ நீங்கள் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவில் போயிட்டால் உங்களுக்கு கடவுள் கிருஷ்ணங்கிற மாதிரி காட்டி கொடுக்குறாங்க இல்லையா. இது மாதிரி அந்த துவைதமும் அத்வைதத்துக்குள்ள வித்தியாசம் வந்து ஏன்னா மைண்டு போகிற பிளே அது. அதுக்காக நான் இங்கே சொல்கிறேன், இந்த தடைகள் வந்து நமக்கு எப்படி வேணால் இயற்கை உண்டு பண்ணோம், எந்த ரூபத்தில் வேணால் வரும், அது உறவுகள், நம்முடைய உடல்நிலை அல்லது இயற்கை, அப்படி எப்படி வேணால் உண்டு பண்ணோம். ஆனால் இது தடுக்காமல் இந்த பாடத்தை நம்ம நிறைவு செய்கிறதுக்கு பல ஜென்மங்கள் செய்த புண்ணியம் இருந்தால் தான் பண்ண முடியுங்கிறதுனால பிரார்த்தனை வலுவில் தான் மாறும். இந்த பாடத்தை நம்ம நல்ல விதமாக முடிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.